السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم. هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஜகாத்துடைய விதிமுறைகள், அதனுடைய நடைமுறைகள், இதை பற்றி நான் நேற்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அதே தொடரில் மேலும் சில விளக்கங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்க நான் ஆசைப்படுகிறேன். நான் இன்று வாசித்த ஆயத்தை நேற்றும் வாசித்தேன். இதில் அல்லாஹ் ஒரு கட்டளை நமக்கு எடுத்து சொல்லுகிறான், ஒரு எச்சரிக்கையை தருகிறான். யார் பணங்காசுகளை, வெள்ளியையும் தங்கத்தையும் சேகரித்து வைக்கிறார்களோ அவைகளை அல்லாஹுடைய வழியில் செலவழிக்காமல் இருப்பார்களோ, அல்லாஹுடைய வழிகளில் தங்கத்தையும் வெள்ளியையும், அதாவது காசு பணங்களை செலவழிக்காமல் யார் சேர்த்து வைப்பார்களோ, நபியே நீங்கள் அவர்களுக்கு வேதனை தரும், அதாபை கொண்டு சோபனம் சொல்லுங்கள், வேதனை கிடைக்கும் என்று அவர்களுக்கு எச்சரியுங்கள், தகவல் தாருங்கள். மறுமையிலே இவர்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் வைத்து இவர்களுடைய நெற்றிகளிலே, முகங்களிலே, விழாக்களிலே, முதுகுப்புறங்களிலே சூடு போடப்படும். யுஹ்மா அலைஹா ஃபீநாரி ஜஹன்னம, நரகத்திலே இவர்களை ஆழ்த்தி, பத்துக்குவா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ஜுஹூருஹும், அங்கே இவர்களுக்கு எடுத்து கூறப்படும். ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுஸிக்கும், இதுதான் நீங்கள் உங்களுக்கென்று சேகரித்து வைத்துக் கொண்ட சொத்துக்கள். அல்லாஹுடைய வழியிலே இதை செலவழிக்காமல் சேர்த்து சேர்த்து வைத்து பூட்டி பூட்டி வைத்தீர்களே, இதுதான் அதனுடைய பலன் என்று அவர்களுக்கு அங்கே சொல்லப்படும். ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுஸிக்கும் ஃபஸூகூ மா குன்தும் தக்னிஸூன், நீங்கள் சேகரித்ததுடைய பலனை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அங்கே குறிப்பிடுவான், வழக்குமார்கள் சொல்லுவார்கள். இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து சஹாபாக்கள் பயந்த நேரத்தில், சொத்து சேகரிக்க முடியாமல் போகுமோ, அல்லது சொத்து சேர்ப்பது குற்றமாக ஆகுமோ, இப்படியே இருந்தால் நம்முடைய பிள்ளை குட்டிகளுக்கு நாம் என்ன செய்வது, அடுத்து வரும் சந்ததிகளை ஏழைகளாகவும் எளியவர்களாகவும் விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே என்று சொன்ன பொழுது, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இதனுடைய விளக்கத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். இப்படி ஒரு ஆயத்து இறங்கியிருக்கிறது, அல்லாஹுடைய கட்டளை வந்திருக்கிறது, இதன்படி நாங்கள் சொத்து சேர்ப்பது கூடாதோ, பணங்காசுகளை நாங்கள் வைத்துக் கொள்வது ஆகாதா, அல்லாஹுடைய வழியிலே முழுமையாகவும் செலவழித்து விட வேண்டுமா, வெறும் கையோடு நாங்கள் இருந்து விட வேண்டுமா, பின்னால் வரக்கூடிய சந்ததிகளை நாங்கள் கவனிக்க வேண்டிய தேவை இல்லையா என்ற ரீதியிலே சையீதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விளக்கினார், கேட்டார்கள், விளக்கம் கேட்டார்கள். அதற்கு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொத்தை சேகரிப்பதற்குண்டான பலன் இதுதான், அதில் என்பதில் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் சேகரிக்கப்பட்ட சொத்துக்குரிய ஜகாத்தை கொடுத்து விடுவீர்களே ஆனால், அப்பொழுது உங்களிடத்திலே கையிலே இருக்கக்கூடிய சொத்தினால் உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை. விதியாக்கப்பட்ட ஜகாத்தை, சொத்திலே எவ்வளவு சதவீதம் செலுத்த வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், அல்லாஹுடைய வழியிலே செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்திருக்கிறானோ, இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராயி வல் மசாகின் என்று அல்லாஹ் தெளிவாக வேறொரு வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறானோ, அந்த உரிய இடத்தில் அந்த சொத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்து நீங்கள் செலுத்தி விடுவீர்களே ஆனால் அப்பொழுது இந்த சேகரித்து வைக்கக்கூடிய சொத்து உங்களுக்கு தொல்லையாக அமையாது, அதாபாக அமையாது. அப்படி கொடுக்காமல் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் சொத்து சேகரித்து வைப்பதெல்லாம் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்து வேதனை தருவதற்கு காரணமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார். ஒரு சொத்துக்குரிய அல்லாஹுடைய புறத்திலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஏழை வரியை, தான தர்மத்தை, கடமையான சட்டத்தை நிறைவேற்றி விடுவோமேயானால் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தினால் நமக்கு எந்த தொல்லையும் இல்லை, அதனால் எந்த அதாபும் இல்லை, மாறாக அதை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தங்களையும் தேடிக்கொள்ள முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸில் நமக்கு அறிவித்தார்கள். அருமை சகோதரர்களே, சொத்தில் இருந்து ஜக்காத்தை செலுத்தாமல் இருப்போமேயானால் அந்த சொத்து நமக்கு வேதனைக்குரிய காரணமாக ஆகிறது. சொத்தை நம்முடைய கையிலே வைப்பதே ஒரு குற்றம் அடிப்படையிலே, அதற்கு உரிய பங்கை செலுத்துவோமேயானால் அது குற்றம் நீக்கப்படுகிறது, போக்கப்படுகிறது. நூற்றுக்கு 2.5% என்ற ரீதியிலே விதிக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றி விடுமையானால் இந்த சொத்து நமக்கு வேதனைக்கு காரணமாகாது. இதை நிறைவேற்றாமல் இருப்போமேயானால் அது அந்த சொத்து எல்லா சூழ்நிலையிலும், உலகத்திலும் சரி ஆகரத்திலும் சரி, நமக்கு தொல்லைக்கு காரணமாகிறது என்பதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி சொன்னார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், இதில் சொத்தை உடனுக்குடனே விதியாக்கி கடமையாக்கி ஜக்காத்தை செலுத்துங்கள் என்ற ஒரு கடுமையான சட்டத்தையும் மார்க்கம் நமக்கு தரவில்லை. இலகுவான சட்டத்தை அல்லாஹ் கூறியிருக்கிறான், இன்னத்தீன யுஸ்ருன், மார்க்கம் இலகுவானது, செயல்பட முடிந்தது, தாராளமாக ஒவ்வொருவரும் சர்வ சாதாரணமாக எடுத்து செயல்படுவதற்கு அளவிற்கு தான் இந்த மார்க்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் அருள்முறையிலே குறிப்பிடுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஸ்ஸிரு வலா துஸ்ஸிரு, மார்க்க விஷயத்தை மக்களுக்கு எளிதாக கூறுங்கள், கடுமையாக்காதீர்கள் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் தான் சொத்திற்கு உரிய ஜகாத்தை, அந்த விதியை உடனுக்குடனே செலுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை, அதற்கு டைம் கொடுக்கப்பட்டது. கையிலே சேர்ந்த சொத்து உங்களுடைய சொத்தாக ஆக வேண்டுமே ஆனால் குறைந்தது ஓராண்டு காலம் உங்களுடைய கையிலே தங்க வேண்டும். இல்லாவிட்டால் வலது கையிலே சொத்து வந்தது, அடுத்து இடது கையிலே போய்விட்டது என்று சொன்னால் இன்று பணக்கா, இன்று சீமான், நாளைக்கு ஏழை என்ற நிலை ஆகிவிடலாம். ஆகையினால் கையிலே வந்தவுடனே ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்லுவது இது முற்றிலும் மார்க்கத்திற்கும் முரணான காரியமும் அறிவுக்கும் முரணான காரியமும் கூட. ஆகையினால் தான் நான் எண்ணற்ற ஹதீஸுகளை உங்களுக்கு முன்னால் எடுத்து சொன்னேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் சஹாபாக்களுடைய செயல்பாட்டையும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுடைய நடைமுறைகளையும் மக்களுக்கு முன்னாலே ராத்திரி எடுத்து வைத்தோம். அதை எடுத்து சொன்னோம். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு எந்த சொத்து வறுமையானாலும் ஒரு வருடம் கழிந்ததற்கு பிறகுதான் அதன் மீது ஜக்காத் விதியாகிறது. இந்த வருடத்து ரமலான் 1வது தேதியிலே சொத்து வறுமையானால் அந்த சொத்து எப்படி வந்திருந்தாலும் சரி, சம்பாதித்த முறையிலும் வரலாம், யாருடைய சன்மானத்தின் முறையிலும் வரலாம், அல்லது வராசத்து வாரிசுரிமை என்ற சட்டத்தில் தன்னுடைய முதியவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர் வாரிசாக ஆகியும் வரலாம். எப்படி உங்களுடைய கைவசத்தில் சொத்து வருமோ அன்றைய தேதியிலிருந்து முழுமையாக ஓராண்டு காலம் கழிந்ததற்கு பிறகு அதிலே 2.5% ₹1,00,000 இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும், 2,500. 1 கோடி ரூபாய் இருந்தால் 2,50,000. ஒரு இலகுவான விதியை, ஒரு விகிதாச்சாரத்தை மார்க்க நமக்கு விதித்திருக்கிறது, உடனுக்குடனே செலுத்த வேண்டிய கட்டாயமும் இல்லை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். இன்று இந்த புதிய கொள்கையை சொல்லக்கூடியவர்கள், புதிய அணுகுமுறையை மக்களுக்கு அறிமுகப்படுத்த நினைப்பவர்கள் எந்த ஆதாரத்தையும் வைக்காமல் ஒரு ஹதீஸையோ அல்லது சஹாபாக்களுடைய நடைமுறை செயல்முறைகளையோ உதாரணமாக காட்டாமல், ஆதாரமாக கூறாமல், எந்த ஆதாரமுமே இல்லாமல், கொண்டதே கோலம், கண்டதே காட்சி என்ற ரீதியிலே, மனதிலே வந்துவிட்டதை மார்க்கமாக மக்களுக்கு எடுத்து வைக்கும் ரீதியிலே தான் உடனுக்குடனே ஜகாத்தை கொடுங்கள், உடனே செலுத்துங்கள், மார்க்கம் என்பது அல்லாஹும் ரசூலும் சொன்னதை கொண்டுதான் அமைக்கப்படுமே தவிர கண்டவர்களெல்லாம் உணர்வதை கொண்டோ கொண்டு அதட்டி பேசுவதனாலோ உரத்த குரலில் எடுத்து சொல்லிவிடுவதனாலோ அல்லது விளம்பர யுகத்தினாலோ அறிமுகப்படுத்த முடியாது சகோதரர்களே. உடனுக்குடனே ஜக்காத்துடைய இது செலுத்த வேண்டும், சொத்து கைக்கு வந்த உடனேயே ஜக்காத்தை செலுத்த வேண்டும் என்பது சட்டமாக இருந்திருந்தால், உண்மையாக இருந்திருந்தால் அதற்குரிய ஆதாரத்தை காட்ட வேண்டும், ஹதீஸை காட்ட வேண்டும், சஹாபாக்களுடைய செயல்முறைகளை காட்ட வேண்டும். அதையெல்லாம் விட்டு தான் சொல்லுகிறேன் என்று அலட்டி கூறுவதால் அதட்டி கூறுவதால் மார்க்கமாகிவிடமுடியாது. நான் அதைத்தான் சொன்னேன், அறிவுபூர்வமாக கூட உடனடியாக ஜக்காத்து கொடுக்க முடியாது. அதையும் யோசித்து பாருங்கள், மார்க்க ரீதியாக அவர்களுக்கு ஆதாரம் இருக்கிறதோ இல்லையா? ஆதாரம் நிச்சயமாக கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் வரைக்கும் அவர்கள் ஆதாரம் செடினாலும் கூட கிடைக்காது, இருந்தால் தானே வரும். எந்த ஹதீஸிலும் கிடையாது. உடனுக்குடனே ஜக்காத்தை செலுத்துவதை உணர்த்தக்கூடிய ஒரு வஹீஃபான, நான் சஹீஹான ஹதீஸ் கூட கேட்கவில்லை, பலவீனமான ஒரு ஹதீஸ் கூட கிடைக்காது. ஆனால் ஒரு வருடம் கழிந்த பின் தான் கொடுக்க வேண்டும் என்பதை அபூதாவுடைய பலமான ஹதீஸை கொண்டு நிரூபித்தேன். அதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது, ஆனால் சொல்ல வேண்டியதற்கு ஒரு சில ஹதீஸ்களை மட்டும்தான் கூட்டத்து தேவை என்றால் வாருங்கள், அவர்களே எழுதியிருக்கக்கூடிய ஏறத்தாழ 10-12 ஹதீஸ்களை எழுதி வைத்திருக்கிறார்கள், விமர்சிப்பார்கள். அந்த ஹதீஸ் பலவீனம், இந்த ஹதீஸ் பலவீனம். நான் சொல்றது உடனே கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பலவீனமான ஹதீஸை காட்டுங்கள். நான் பலமான ஹதீஸையும் காட்டுறேன், சஹாபாக்களுடைய செயல்முறைகளை காட்டுறேன், முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த நடைமுறைகளையும் காட்டுறேன். இதுக்கு மாற்றமாக எந்த காலத்திலாவது எந்த அறிஞராவது சொல்லியிருந்தாலோ அல்லது அப்படி நடைமுறை இருந்திருந்தாலோ எடுத்துக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் உடனுக்குடனே ஜக்காத்தை செலுத்த சொல்லுவதும் கூட அறிவுபூர்வமானதும் அறிவுபூர்வமானது கிடையாது, அறிவுக்கு முற்றிலும் முரணானதும் கூட, செயல்படுத்த முடியாது. உடனுக்குடனே எப்படி நீங்கள் ஜக்காத்து கொடுப்பீர்கள்? ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள், ஒரு கம்பெனியை நடத்துகிறீர்கள், இன்றைய லாபம் ஒரு 10 லட்சம், இந்த 10 லட்சத்தை என்பதை எப்போது பார்ப்பீர்கள்? எப்போ பார்ப்பீங்க? வருஷ கடைசியில் தான் பார்ப்பீங்க. அன்றாட கூட இன்றைக்கே கூட, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10 லட்சம் வந்துருச்சு கூடு, 10 லட்சம் வந்த உடனே என்று சொன்னால் காலையில் வியாபாரம் ஆச்சு, மத்தியானத்துக்குள்ள 10 லட்சம் வந்துருச்சு, மத்தியானத்துக்கு மேல ஒரு வியாபாரம் ஆச்சு, இன்னொரு 10 லட்சம் கிடைச்சிச்சு, எப்படி கணக்கு எடுக்கிறது? முதல் வந்து 10 லட்சத்தை உடனே கொடுத்துரு மத்தியானத்துக்கு முன்னால, மத்தியானத்துக்கு பிறகு வந்து 10 லட்சத்தை சாயந்தரத்துக்குள்ள அசருக்குள்ள கொடுத்துரு. அப்போ ஒரு ஆடிட்டரை கூடயே உட்கார வச்சிருக்கணும், கூடயே உட்கார வச்சிருந்து வரக்கூடிய சொத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இரு, எவ்வளவு அசலு, எவ்வளவு லாபம், இதுல சொத்து இவ்வளவு, இவ்வளவு வந்துருச்சா, உடனே தள்ளு. நடைமுறை சாத்தியமா? நிச்சயமா முடியாது. உடனுக்குடனே என்று சொன்னால் உடனுக்குடனே அதே நிமிடத்தில் கொடுக்க வேண்டிய அர்த்தம் வரும். மாலை வரைக்கும் ராத்திரி வரைக்கும் தாமதிப்பது கூட கூடாது, அது உடனுக்குடனே என்று சொல்ல முடியாது அல்லவா? ஆகையினால் உலக வழக்கே இருக்கிறது, ஏப்ரல்ல கணக்கு பாருங்க, புது கணக்கு போடுங்க, அப்படித்தானுங்க போடுறோம். இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ் உடைய கணக்கு விடுங்க, மார்க்கம் கற்றுக் கொடுத்த வழிமுறை அது. 4 காலங்களை கடக்க வேண்டும், குளிர்காலமும் கடக்க வேண்டும், காத்து காலமும் கடக்க வேண்டும், வெயில் காலமும் கடக்க வேண்டும், மழைக்காலமும் கடக்க வேண்டும். எந்த காலத்தில் எப்படி நோய் வரும் என்று சொல்ல முடியாது, எந்த நோயில இந்த காசு எவ்வளவு செலவாகும் என்று சொல்ல முடியாது, எந்த தேவைகளுக்கு இந்த காசுகள் தேவைப்படும் என்றும் சொல்ல முடியாது. இடை வருடத்திலே ஜக்காத்து கொடுத்து எல்லாத்தையும் முடித்து விட்டு வருஷ கடைசியில் இவர் ஃபக்கீரா இருந்தா என்ன பிரயோஜனம்? ஆயினால் மார்க்கம் ஒரு வழிமுறையை காட்டியது, வருடம் கழியும் வரைக்கும் இந்த சொத்து உன்னிடத்தில் நிலைத்திருந்தால் தான் இது உன்னுடைய சொத்து. அப்ப வருடம் கழியும் போது உன்னிடத்தில் இதே சொத்து இருக்கிறது என்று சொன்னால் பலமானது, ஸ்ட்ராங்கானது, நின்று கொண்டது, செல்வம். இல்லாட்டின செல்வம், செல்வோம் தான் அது, சேரக்கூடிய செல்வம் எல்லாம் அதுக்கு செல்வம்னு சொல்றதே ஏன்னு சொன்னா நிக்காது, அது போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் பேரே செல்வம். அதனால ஒரு வருஷம் காலம் செல்லாமல் உன்னிடத்துல பிரேக் போட்டு இருந்திருக்குமே ஆனால் அதனுடைய விதியை, அதனுடைய சட்டத்தை, அதனுடைய ஜக்காத்தை, ஏழை வரியை எடுத்துக் கொடுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிமுறையை சொன்னார்கள், இலகுவான வழிமுறையை சொன்னார்கள். உடனுக்குடனே கொடுத்துவிடு என்று சொல்வது சாத்தியமே இல்லாத வேலை. பெரிய கம்பெனிகள் நடத்துவார்கள், சில்லறை கடையும் வைத்திருப்பார், சில்லறை கடைகளும் இருக்கும், கம்பெனிகளும் இருக்கும், ஷேர் மார்க்கெட் இருக்கும், இதில் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதை அதே நிமிடத்திலேயே கணக்கு போட்டு உட்கார்ந்து கொண்டே இருப்பது என்று சொன்னால் வேற வேலையே பார்க்க முடியாது. ஜக்காத்து கொடுக்கிற வேலையவே வேலையை வச்சிருக்க முடியும். நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை இவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டோம் என்பதற்காக வேண்டி, அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி திரும்ப 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 அதே கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆகையினால் ஜகாத் விதியாவதற்கு மார்க்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவு இருக்கிறது. அதை ராத்திரி சொன்னேன் நான், அதற்கு நிசாப் என்று சொல்லப்படும். அந்த நிசாபை எட்டியதற்கு பிறகு அதே சொத்து உங்களுடைய கைவசத்தில் ஓராண்டு காலம் இருக்குமே ஆனால் தான், அந்த ஒரு வருடம் முடிந்து 12 மாதங்கள் முடிந்த பிறகு உங்கள் மீது ஜகாத்து விதியாகிறது. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னது, இப்ப புதிய ஒரு மசாலா சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார், ஒரு சொத்திற்கு ஒரே முறைதான் ஜகாத்து. உங்களிடத்திலே தங்கமாகவோ வெள்ளியாகவோ காசாகவோ பணமாகவோ வேறு வியாபார பொருள்களாகவோ இருக்குமே ஆனால் அதற்கு நீங்கள் ஜக்காத்து அவங்க கூட கணக்குப்படி உடனுக்குடனே ஜக்காத்து கொடுத்துடணும். அப்பவே 10 லட்சம் ஸ்டாக் இருக்குது இன்னைக்கு, உடனே ஜக்காத்து கொடுத்துரு. அடுத்த வருஷம் யோசிக்கவே முடியாது நம்மள்ட்ட, ஏன்னா அடுத்த இதே இல்லையே. அடுத்து எதை சம்பாதிப்பையோ அதற்கு ஜக்காத்தை கொடு, ஏன்னா ஒரு வருஷம் தாமதிக்கக்கூடிய சட்டம் உங்கள்கிட்ட கிடையாது. புதுசா நாளைக்கு ஒரு சொத்தை தெரிவிச்சீங்க அதுக்கு கொடு, நாளை கழிச்சு ஒரு சொத்தை தெரிவிச்சீங்க வாங்கினீங்க அதுக்கு கொடு, இப்படி என்ற சட்டங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பொருளுக்கு வாழ்நாளில் ஒரு முறைதான் ஜக்காத்து என்ற சட்டத்தை, புதியது ஒரு சட்டத்தை அவர்கள் இன்று மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, என்னிடத்தில் ஒரு 100 பவுன் நகை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 100 பவுன் நகை இருந்தால் ஓராண்டு காலம் கழிந்ததற்கு பிறகு 2.5 பவுன் நகை அதை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். மீதம் 97.5 பவுன் என்னிடத்தில் இருக்கும். இந்த 97.5 பவுனுக்கு இனியும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்று சொன்னால் நாம சட்டம் சொல்லுவோம், 12 மாசம் இன்னும் கழியுது, அடுத்த வருஷம் வருது, அந்த 97.5 பவுனுக்கு உள்ள ஜக்காத்தை கொடுங்க. இது மார்க்க சட்டம். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு முறை 92.5% கிளப்பிருங்க, அதுக்கு பிறகு இந்த 97.5 பவுன் நகை 100 வருஷ காலம் உங்க கையில் இருந்தாலும் அதுக்கு ஜக்காத்தே இல்லை, தீர்ந்துருச்சு. 1 கோடி ரூபாய் வச்சிருந்தீங்க, அதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் நீங்க ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க, மித்த 97.5 கோடி இருக்குமே, இதுக்கு இனிமேல் கயாமத்து வரைக்கும் ஜக்காத்து இல்லை, முடிஞ்சு போச்சு. 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா கணக்கு முடிஞ்சு போயிருச்சு, அடுத்து கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நான் சொல்றேன் ஏத்துக்கலாம், சட்டத்தை ஒப்புக்கலாம். எப்ப இதுக்கு ஆதாரம் சொல்லணும், சொல்லணுமா இல்லையா? இல்லாட்டி மார்க்கம் அவமே சொல்றதுக்கு பேர், உணர்றதுக்கு பேர்லாம் மார்க்கம் ஆயிராதே. நீ ஒரு கருத்தை சொல்றேன்னு சொன்னா இந்த கருத்துக்கு சப்போர்ட்டா ஒரு ஹதீஸையாவது காட்டணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, ஒரு சொத்துக்கு ஒரு முறைதான், அப்படி சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவே கிடையாது. ஒரே முறைதான் ஜக்காத்து, மீண்டும் அதற்கு செலுத்த வேண்டியதில்லை, வருடம் கழியும் போது கொடுக்க வேண்டியதில்லை என்ற கருத்து எந்த ஹதீஸ்ல வரல. ஆனா நாம சொல்றது, நாம இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆரம்பித்த சட்டம் இன்று வரைக்கும், இவர்கள் கூறக்கூடிய இந்த கூற்று வரைக்கும் இதே சட்டம் தான் இருந்துச்சு. எவ்வளவு காசு இருந்தாலும் சரி, வருடம் கழிந்தால் முழு சொத்தையும் கணக்கிட்டு அதற்குரிய ஜக்காத்தை செலுத்த வேண்டும். 1 கோடி ரூபாய் இருந்துச்சு, 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க, 97.5 கோடி இருக்குது கையில, 97 லட்சம் சாரி 97.5 லட்சம் உங்க கையில இருக்குது, இன்னொரு 50 லட்சம் உங்களுக்கு வந்துச்சு, இன்னொரு 50 லட்சம் வந்துச்சுன்னு வைங்க, அப்ப என்ன செய்யணும், முன்னால இருக்கிற 97.5 லட்சம் இந்த 50 லட்சம் இந்த இரண்டையும் சேர்த்து கணக்கு போட்டு அடுத்த வருஷம் ஏறத்தாழ 1.5 கோடிக்கு அதுக்குரிய ஜக்காத்தை செலுத்தணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அந்த 97.5 லட்சத்தை விட்டுரு, இந்த 50 லட்சம் இருக்குதே இதுக்கு மட்டும் ஜக்காத்து கொடுங்க, அதுவும் உடனடியாக கொடுங்க, வருஷங்களுங்கிறது இல்லை, அப்பவே கொடுத்துடணும். இப்படி ஒரு புதியது ஒரு சட்டத்தை மார்க்கத்திலே யாராலும் சொல்லாத ஒரு சட்டம், இதுவரைக்கும் எவரும் சொன்னதில்லை. எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சஹாபாக்குடைய அமல்கள், தாபியினுடைய அமல்கள், அதற்கு பிறகு முஸ்லீமுடைய மன்னர்களுடைய அமல்கள், அதற்கு பிறகு அறிஞர் பெருமக்கள் எவர்களுடைய செயல்பாடுகளை எடுத்து பார்த்தாலும் கூட இப்படி ஒரு சட்டம் இருக்கவே இல்லை, சகோதரர் சொல்லப்படவே இல்லை, ஹதீஸ்லேயும் இல்லை, அல்லாஹ்வும் சொல்லல, அந்த கருத்தே இல்லை. ஆனா இவர்களுக்கு வசதிக்காக வேண்டிய ஒரு மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் நான் சொன்னேன், 15 வருஷமா ஜக்காத்து வாங்கிக்கிட்டு இருந்த ஆளுக அவங்க 15 வருடமாக நான் கேட்கிறேன், ஜக்காத்து போன்ற முக்கியமான கடமையை ஆய்வு செய்து தீர்ப்பு சொல்றதுக்கு 15 வருஷமா வேணும்? இது இந்த சட்டம் உண்மை என்று இருந்திருந்தா இது எப்பவோ உள்ள தீர்மானிச்சிருக்கணும். 15 வருஷத்துக்கு பிறகு ஏன் இந்த சட்டம் வந்துச்சு? அதுலயும் வேடிக்கை என்னன்னு சொன்னா, அவங்க நூல்ல எழுதுறாங்க, ஆய்வு செஞ்சாங்களா 13 அறிஞர்கள் உட்கார்ந்து, ஆச்சு. அதுல பேரும் போட்டுக்கிறாங்க, நாங்கள் 13 அறிஞர்கள் உட்கார்ந்து ஆய்வு செய்து ஏகோபித்த கருத்தை சொன்னோம். 13 பேர் சேர்ந்து இஜ்மாவாயிருது. இங்க கோடான கோடி மக்கள் செஞ்சாங்களே, அது இஜ்மாவாக, அது வெறும் நடைமுறை தானே. சம சர்வசாதாரணம் சொல்றது, இந்த 13 கூட ஒரு 2-3 அறகுறை ஆலிம் கிடையாது. அப்படி ஆளுங்களா சேர்ந்து நாங்கள்லாம் ஆய்வு செஞ்சோம், தீர்மானிச்சிட்டோம், கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. 15 வருஷமா ஆய்வு செஞ்சோம். ஆமா, 15 வருஷமா சேர்க்க வேண்டியிருச்சுல, ஆய்வு செஞ்சுட்டாங்க. சேர்த்து இன்னைக்கு அவங்க மேல விதியாகக்கூடிய சூழ்நிலை வரும்போது, எண்ணற்ற சொத்துக்கள் சேரும்போது அவன் கேட்பானா இல்லையா, இவனை வச்சிருக்கிறீங்களான்னு. எங்க ஊர்ல தேவைப்படுது காசு கொஞ்சம், ஏழைபாளையங்கள் நிறைய முஸ்லீம் ஆகிட்டு இருக்காங்க, அல்லது அங்கே தேவைப்படுது. அப்ப வருஷம் வருஷம் வந்து கேட்க ஆரம்பிப்பான், நச்சரிக்கை ஆரம்பிச்சிருவான் தம்பிமார்கள். அதனால பார்த்து அங்க ஒரு சட்டத்தை போடு. என்ன சட்டம்? ஒரு முடை யார் வந்து கேட்டா கொடுத்துட்டப்பா, அது சக்காத்து கிளப்பி கைக்கு வந்தப்பயே கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்காக வேண்டித்தான் இதை இவர்கள் செயல்படுத்தினார்கள் என்று நமக்கு நம்ப வேண்டியது இருக்கிறது. இல்லாவிட்டா ஆதாரம் சொல்லியிருக்கணும். சரி, நமக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா? பலமான ஆதாரம் இருக்கு சார். அதுல எவ்வளவெல்லாம் அந்த ஆதாரத்தை உங்க கொடுமையான முறையில் விமர்சிச்சிருக்கிறாங்கிறது உங்க முன்னால் எடுத்து வைக்க ஆசைப்படுறேன். ஒரு பலமான ஹதீஸ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பகிரங்கமாக சொல்லப்பட்ட தெளிவான பலமான ஒரு ஹதீஸ பங்கப்படுத்துவதற்காக வேண்டி, தன்னுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கிறது என்கிற காரணத்தினால எவ்வளவு மோசமான முறையில் இதெல்லாம் விமர்சித்திருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து நமக்கு தெரிய வரணும். இதுக்கு முன்னால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய ஒரு நண்பர், நான் ரமலானுடைய மாதத்தில் ஒரு ஊருக்கு, இங்கேயும் இருக்கிறார்கள் பேரணாம்பேட்டுடைய சகோதரர்கள், அந்த ஊருக்கு நான் எப்போதுமே ஒரு 10-15 நாட்களுக்காக தப்சீர் செய்வதற்கு போவது வழக்கம். இந்த வருஷம் போக முடியவில்லை, இங்கே வர வேண்டிய தேவை இருந்த காரணத்தினால். அங்கே எனது ஒரு சகோதரர் சொன்னார், மிகவும் நெருக்கமாக இவருக்கு இருந்தவர்கள், இப்பொழுது சற்று ஒதுங்கி இருக்கிறார், ஒதுங்கினாலும் இந்த இயக்கத்தை விட்டு ஒதுங்கவில்லை, அவர் அதிலே தான் இருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது எனக்கு சொன்னார், டிவியிலே நான் பார்த்து கொண்டிருந்தேன், குறிப்பிட்ட டிவியை குறிப்பிட்டு இந்த டிவிக்காரர் அவரை பேச சொல்லுகிறார் ஜகாத்தை மறுத்து இந்த புதிய கருத்தை வைக்க சொல்லி. ஆயுளிலே ஒரு பொருளுக்கு ஒரு முறை ஜகாத்து கொடுத்தால் போதும் என்ற கருத்தை மக்களுக்கு முன்னாலே வலியுறுத்தி சொல்லுங்கள் என்ற டிவிக்காரன் கேட்க, அந்த டிவிக்காரனே சொல்லுகிறான், இந்த விஷயத்தை பேசுவதற்கு அண்ணன் அதிகமாக காசு கேட்கிறாரு. அங்கே டிவியில் அந்த அண்ணன் காட்டவும் செய்யறாங்க, அவர் நெளிகிறாராங்க. அப்ப கொஞ்சம் பூச்சங்கிட்டம்லாம் இருந்த காலம், அதனால கொஞ்சம் நெளிஞ்சாரு. இப்ப அதெல்லாம் களைஞ்சாச்சு. அதுக்கு எங்கேயோ போய் புஸ்தகங்கள் எழுதி, அதுக்கு பிறகு 2 நூல்கள் எழுதி, ஜக்காத்து சிறப்பு இதழ் போட்டு, அதுக்கு விமர்சனம், விமர்சனத்திற்கு பதில் என்று போட்டு வெறும் பக்கத்தை நிரப்பி இருக்கிறாங்க. அதுலயும் கொடுமை, அந்த புஸ்தகத்தை பார்த்து நான் வச்சிருக்கிறேன் இங்க கொண்டாந்து, எந்த இடத்துல அவருக்கு உதைக்கிறது மாதிரி இருக்குதோ அப்படி அப்படியே பிளாக் மெயில் அந்த வாசகத்தை வெட்டி பிட்பாக்கெட் அடிச்சிடுறது. அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு இருக்கிறது மொழிபெயர்ப்பு, இடையில அதுக்கு மொழிபெயர்ப்பே கிடையாது. நான் நூல்ல நோட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஹைலைட் பண்ணி எழுதி, இதனுடைய அர்த்தத்தை விட்டுட்டாங்க, இதனுடைய பொருளை விட்டுட்டு அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு சிலதுல அந்த அரபி வாசகத்துக்கு தமிழ் மொழிபெயர்ப்புக்கு சம்பந்தமே இல்லை, பார்க்கறவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்படி நப்பி வச்சாலும் அரபி வாசகமா நிறைஞ்சிருக்குது. அண்ணன் நிறைய ஆதாரம் காட்டி இருக்கிறாரு, அது ஏதாவது சூரத்தை எழுதி வச்சிருக்கிறாரோ அல்ல என்னத்தை எழுதி வச்சிருக்கிறாரோ ஒன்றும் சொல்ல முடியாது. அதிலே இந்த வெட்டுதல் ஒட்டுதல்ங்கிறது இவருக்கு சர்வசாதாரணம். இப்படித்தான் மக்களை இவர் வழிபடுத்த பார்க்கிறார். அப்ப அந்த டிவியில இந்த விஷயத்தை, ஜக்காத்து போன்ற முக்கியமான ஒரு கடமையை மறுத்து பேசுவதற்கு அல்லது புதியதொரு கருத்தை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி ஏராளமாக பணம் கேட்கிறார். மற்ற விஷயங்களை கேட்கறதுக்கெல்லாம் பணம் பரவாயில்லாம கேட்கிறாரு, இதுக்கு இப்படி கேட்கிறாருன்னு அவர் சொன்னார் சகோதரர்களே. எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தம், பணத்திற்காக வேண்டி இப்படி ஒரு பேச்சா, பணத்தை சேர்ப்பதற்காக வேண்டி ஒரு சட்டமா? அருமை சகோதரர்களே, சொத்து, நான் சொன்னேன், சொத்தை உங்களுடைய கையிலே வைப்பதே கூடாது, அதை கூட கூடுமாக ஆக்க வேண்டுமையானால், ஆகுமான பொருள் ஆக்க வேண்டுமையானால் 2.5% வருட வருடம் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டும். இவங்க ஆதாரம் என்ற ரீதியிலே ஒரு சில கருத்தை சொல்லுவார்கள், அதையும் அவர் சொல்லும் பொழுது இது எங்களுடைய முதன்மையான ஆதாரம் அல்ல அப்படின்னு சொல்றார். ஏன்னா அதுக்கு பதில் சொல்லி போடுவாங்கன்னு தெரியும். அவர் சில ஆதாரத்தை வைக்கிறார், அந்த ஆதாரத்துக்கு பதில் சொல்ல போனா, இது எங்களுடைய முதன்மையான ஆதாரம் அல்ல, இது சப்போர்ட் ஆதாரம். சப்போர்ட்டிய ஆதாரம் என்ன? உளறல். அந்த உளறலுக்கு பதில் சொல்ல போனா எங்களுடைய முதன்மையான ஆதாரம் என்ன? முதன்மையான ஆதாரம் ஜக்காத்து கொடுங்கன்னு தானே வந்திருக்கு, ஒரு தடவை கொடுத்தா முடிஞ்சு, இது முதன்மையான ஆதாரம். இதை தவிர வேறு எந்த ஆதாரமும் அவர் முதன்மையாக காட்டல. ஜக்காத்தை கொடுங்கன்னு வந்துருச்சு, ஒரு தடவை கொடுத்தா கடமை நீங்கிச்சு. அதனால அடுத்தது காத்து கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா இது ஹதீஸா, இது ஒரு சுய விளக்கமாச்சு. ஒரு ஹதீஸையோ ஆயத்தையோ சுயமாக சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா என்று உறுதிப்படுத்தி தானே சொல்லணும். சஹாபாக்கள் அதை ஏற்று நடந்தார்களா என்பதை தெளிவுபடுத்தி தானே சொல்லணும். இதற்கு மாற்றமான முறையில குடுங்கள்னு வந்துருச்சு, கொடுத்தா முடிஞ்சிருச்சு. இதுதான் அவருடைய முதன்மை ஆதாரமா, சப்போர்ட் ஆதாரமா சில ஹதீஸ சொல்லுவார். அந்த ஹதீஸ் ஏடா கூடமா சொல்றது. ஆகையினாலதான் அதை சப்போர்ட்டா வச்சுட்டார், ரெண்டாம் தரமா வச்சுட்டார். முதன்மையா தன்னுடைய வாதத்தை தான் முதலாக ஆக்குறார் சகோதரர். சப்போர்ட்டா என்ன சொல்றாரு, ஹதீஸ்ல வருதான், ஒரு கிராமவாசி வந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சன்னிதானத்துல. வந்து சொன்னார், ரசூல் யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்குது, காசு பணம் இருக்கு, சொத்தெல்லாம் இருக்குது, அதுல நான் எப்படி நடந்துக்கிற வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் சொல்றார். அவர்கள் அவர் சொல்லக்கூடிய ஆதாரம் இது. அந்த ஆதாரத்தில் இருக்கு ஓட்டையும் நான் அப்புறம் சொல்றேன் அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது, அந்த சொத்துக்களிலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஹதீஸையும் சொல்லிடுறேன். அன் ஸஈது இப்னு அபி ஹிலாலின் அன் அனஸின் அன்னஹு கால அதா ரஜுலும் மின் தமீமின் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் இன்னி தூ மாலின் கதீரின் வ தூ அஹ்லின் வ வலதின் வ ஹாதிரத்தின். ஒரு நபர் வந்தார், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் மிகவும் சொத்துக்காரன், பிள்ளை ஊட்டியும் இருக்குது, சொத்து பத்தும் இருக்குது, வசதி வாய்ப்பும் இருக்குது, ஃபஅக்பிர்னி கைஃப உன்ஃபிகு, நான் எப்படி செலவு செய்துக்கிறனும், எப்படி நடந்துக்கிறனும், இதை எனக்கு நீங்க தகவல் கொடுங்க, விளக்கம் தாருங்கள். கைஃப அஸ்னவு, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு தகவலாக தாருங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஹ்ரிஜு ஸகாத்த மிம் மாலிக ஃபஇன்னஹா துஹ்ரத்துன் துத்தஹிருக, உன்னுடைய சொத்தில் இருந்து ஜக்காத்தை நீ வெளிப்படுத்து, ஜக்காத்தை கொடு, சொத்துக்குரிய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து விடுவீர்களே ஆனால் உங்களுடைய சொத்தை நீங்கள் கொடுத்த ஜக்காத்து சுத்தமாக்கிறோம், நீங்க செலுத்துற ஜக்காத்து எஞ்சி இருக்கக்கூடிய சொத்தை சுத்தமாக்கிறோம். அப்ப அவர் வாதம் வைக்கிறார், இப்போ 1,00,000 ரூபாயில ரெண்டாயிரத்தி 500 ரூபா கொடுத்துட்டான், 97,500 ரூபா சுத்தமாக்கப்பட்ட சொத்து, அந்த 2,500 தான் கசடு. அதுல அவர் சொல்லும் போது சொல்றாரு, ஜக்காத்து எதுக்கு கொடுக்கணும் தெரியுமா, சம்பாதிக்கும் போது கொஞ்சம் அப்படி சம்பாதிச்சிருப்போம், கொஞ்சம் இப்படி சம்பாதிச்சிருப்போம், இது பாருங்க எதுக்கு ஜக்காத்து கொடுக்க சொன்னது, செஞ்ச தில்லுமுழுகளை சரி பண்றதுக்கு, கொஞ்சம் அப்படி நிறுத்திருப்போம், கொஞ்சம் இப்படி நிறுத்திருப்போம், கொஞ்சம் அப்படி ஏமாத்திருப்போம், கேசட் இருக்குது என்கிட்ட அவர் பேசின பேச்சு இத. அதனால இந்த சொத்தெல்லாம் கொஞ்சம் அசிங்கப்பட்டு வந்திருக்குமா, ஒரு 2.5% வெளியே தூக்கி போட்டோம்னு சொன்னா மிச்சம் இருக்கிற 97 ரூபா கிளியர் ஆயிடுது, சுத்தம் ஆயிடுது. இப்ப அவருடைய வாதம், கிளியர் ஆக்கப்பட்ட இந்த 97 ரூபாய்க்கு திரும்ப ஒரு தடவை ஏன் அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும், கிளியர் ஆக்கப்பட்டுருச்சா இல்லையா, இப்ப இன்னொரு அடுத்த வருஷம்ங்கிறது நம்ம தான் சொல்றோம், அவர் சொல்லவே முடியாது, அடுத்து ஏன் இதுல ஜக்காத்து கொடுக்கணும். நம்ம சொல்றது என்னன்னா, இந்த 97,500 உன் கையில இருந்திருக்க கூடாது, நீ ஒரு வருஷம் வச்சிருக்கிறியா இல்லையா, இந்த காசை நீ வச்சிருக்கிறதே உனக்கு இது லாபமாக அமையணும்னு சொன்னா இன்னொரு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வருஷம். எப்படி ஃபஜ்ருடைய நேரம் வந்தா ஒரு தடவை தொழுதுறோம், அடுத்து ஃபஜ்ர் வந்து நேரம் வந்தா தொழுதுறோமா இல்லையா. ஹதீஸ்ல வருது, உது செய்தவனே எல்லா பாவமும் களைஞ்சிருந்துட்டு, நான் தான் போன உதவுலையே களைஞ்சிருச்சு, நீ எதுக்கு லோர் தொழுவன் எவனா சொல்லுவானா. அதே மாதிரி ரமலான் மாதம் வந்தா நோம்பு வைக்கிறோமா இல்லையா, அடுத்த ரமலான் வந்தா திரும்ப அந்த ரமலான்ல எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டு. நேற்று ஒருத்தர் கூட சொன்னார், அசரத்து கல்லா தொழுங்கன்னு சொன்னதுக்கு அவர் ஒரு விளக்கமா கேட்டார், அவர் மேல குறை சொல்றது இல்ல. இந்த ரமலான் மாசத்துல ஒரு ஃபர்த தொழுனா 70 ஃபர்த தொழுவதுடைய நன்மையா வருது, அதற்கு என் வயசுல 10 வருஷத்துடைய கல்லா இருக்குது, இதுல 2.5 காய் தொழுது 70 கணக்கு வச்சுட்டா என்னான்னு கேட்டார். நல்லா அவருக்கு பட்டதை கேட்கிறார், அலம்துல்லா குறை சொல்றதுக்கு இல்ல, 70 பலன் கிடைக்குதே, அதனால ஒன்ன 2.5 காத்தை ஃபஜ்ரை தொழுதுட்டோம், 70 ஃபஜ்ரு கணக்கு போட்டு நான் சொன்னேன், நல்ல வேலை செஞ்சீங்க, இதை சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற ஆளு ஒரு தடவை ஃபஜ்ரை தொழுதுட்டு வர்றதுக்கு 70 தான் லெஸ் பண்ணிடுவாங்க, அடுத்து தொழுவாமல் இருந்துருவாங்க. அது ஒரு பலனை காட்டுவதற்காகவே, நன்மையுடைய விகிதத்தை அதிகப்படுத்தி காட்டுவதற்காகவே சொல்லக்கூடிய கதியை தவிர சட்டப்படி செயல்படுவதில்லை. அதே போலதான் ஜக்காத் என்பதுடைய தத்துவார்த்தமாக சொல்லப்படுவது உன்னுடைய சொத்தை சுத்தப்படுத்து. அதுலயும் பெரிய விஷயம் என்னன்னா, சொத்தை சுத்தப்படுத்துன்னு சொல்லவே இல்லை. இவருடைய புருடா அது. இந்த ஹதீஸ்ல நீ உன்னுடைய சொத்துக்குரிய ஜக்காத்தை செலுத்தி விட்டால் உன்னை சுத்தப்படுத்தும் இருக்குது. இவர் சொல்றாரு மிச்சம் இருக்கிற காசை சுத்தப்படுத்துறது. காசை வச்சிருக்கிறதே மனிதனுக்கு கசடு. அவனை சுத்தப்படுத்தணும்னா காசை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் கிளீன் பண்ணணும். போன வாரம் குளிச்சுட்டேன் நல்லா போட்டு, லண்டன் சோப் போட்டு தான் குளிச்சுட்டேன். அடுத்த வாரம் அழுக்கு எருமா இல்லையா? குளிச்ச உடம்புதான். நீ சும்மா இருந்தாலும் அழுக்கு எருமா இல்லையா? நான் எங்கேயுமே போல, ஏசி ரூம்ல தான் இருந்தேன், அதனால குளிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிடுவோமா? அழுக்கு ஏற ஏற குளிக்கிறோம். நீங்க சும்மா இருந்தாலும் கூட குளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, அழுக்கு ஏறது குளி. அதே மாதிரி காசுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து அந்த ஒரு பேச்சுக்காக வேண்டி 97 சுத்தமாகவே ஆகிவிட்டாலும் கூட அது மீண்டும் ஒருவரை உன்னுடைய கையிலே ஒரு வருஷம் இருக்கிறது என்று சொன்னால் திரும்பவும் அழுக்கு படுகிறது. அடுத்த வருஷம் அதற்குரிய ஜக்காத்தை செலுத்தினால்தான் நீ சுத்தமானவா ஆவாய் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார். இவர் இந்த ஹதீஸை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சுத்தம்ங்கிற வார்த்தையை துஹ்ரிஜு ஸக்காத மிம் மாலிக ஃபைன்னஹா துஹ்ரத்துன் துத்தஹிருக, இந்த பதத்தை மட்டும் எடுத்து பிடிச்சுக்கிட்டு சுத்தமாயிருச்சு சுத்தமாயிருச்சு, இனிமேல் கொடுக்க வேண்டியது இல்லை. முதலாவது விஷயம் இந்த ஹதீஸே ஜயிஃபுங்க, பலமீனமான ஹதீஸ். அதை எடுத்து சொன்ன பிறகு அப்ப இருந்து காட்டுறது இல்லை, ஒரு வெளியே சத்தம் இல்லாமல் இருந்துக்கிறது, வேற பக்கம் ரூட் பாக்குறது. முதல் அப்படித்தான் இந்த ஹதீஸ பெருசா பேசிக்கிட்டு இருந்தார், மணிக்கணக்கில் பேசுறார், இதை பற்றி பேசி போட்டு சொல்றார். ஒரு நூத்துல ஒரு இன்ச் அளவு கூட ஒரு பாகம் கூட எனக்கு சந்தேகம் கிடையாது, டவுட்டே இல்லை. கிளியரான சட்டம் ஒரு தடவை கொடுத்தா போதும், எந்த அறிஞரும் எந்த ஆய்வாளரும் இப்படி சொல்றதே இல்லை. இந்த மாதிரி உடாசு விடுறாங்க வந்து தான் சொல்லும். உண்மையான ஆய்வாளர்கள் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னுடைய ஆய்வுக்கு பட்டதை சொல்றேன், தப்பாவும் இருக்கலாம், அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அப்படித்தான் சொல்லுவாங்க. இமாம் அபூ ஹனீஃபாவில இருந்து அத்தனை அறிஞர்களும் சொன்ன கருத்து. இவர் ஒரே ஆள் தான் இப்படி 15 ஆய்வு செஞ்சு, அது 13 7.5 பேர், அதுல பாதி காலு அப்படி ஆளுகளா சேர்ந்து ஆய்வு செஞ்சு ஒரு கருத்தை சொல்லி போட்டு, டவுட்டே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது, 100 அழுத்தி சொல்லியிருக்கிறார். என்கிட்ட கேசட்டை வச்சுட்டு பேசுறேன், சிடி என்கிட்ட வச்சுக்கிட்டு பேசுறேன். சோதர்களே, இப்படி ஒரு கருத்தை சொல்லி பலவீனமானது ஒரு ஹதீஸை எடுத்துக்காட்டு, இதை மக்களுக்கு மத்தியில புதிய ஒரு கருத்தை எடுத்து வைப்பதற்கு ஒரு காரணமாக காட்டுறார் சோதர்கள். ஆனா மார்க்கத்துக்கும் இந்த விளக்கத்துக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லை. நான் சொன்னேன்ல, உங்க கையில திரும்ப சொத்து இருக்குமே ஆனால் அதற்குரிய ஜக்காத்தை முறையாக ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க வேண்டும். இதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறை. இதை விட்டு போட்டு இந்த ஹதீஸ, அதுல ஒரு பலவீனமான ஹதீஸ எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஒரு விதண்டாவாதம், வாதமே இல்லை, அது சுத்தம் ஆயிருச்சேன்னு சொல்லி வாதிக்கிறது. எனக்கு பெரிய, அதே கூட்டத்திலே அவருடைய சகோதரர் ஒருத்தன் கேட்டான், ஒரு ஆள் கேட்டான் அந்த கூட்டத்தில், முகம் தெரியாது, கேசட்ல கேட்டது. ஒவ்வொரு ஆள் எந்திரிச்சு கேட்கிறார், அதிரத்து நீங்க சொல்ற கணக்கை பார்த்தா, ஒரு உதாரணத்துக்கு, என்கிட்ட ஒரு 100 நகை இருந்துச்சு, அது எங்க அத்தா நகை, எங்க வாப்பா நகை, அவர் வாப்பா அவருடைய காலத்துல அதுக்குள்ள ஜக்காத்தை கொடுத்துட்டாரு, வாப்பா மவுத் ஆயிட்டு அந்த நகை என் கைக்கு வந்துச்சு, நான் ஜக்காத்து கொடுக்கணுமா கொடுக்க வேண்டியதில்லையான்னு கேட்டார். நல்ல கேள்வியா இல்லையா? என்ன சொல்லணும் சொல்லுங்க, சட்டம் நீங்க சொல்லுங்க. அவர்களுக்கு படி கொடுக்க கூடாது, அவர்களுக்கு படி கொடுக்க கூடாது. அவர் உடனே முழுங்குறாரு முழுங்குறாரு மனுப்புறாரு, அது இல்லைங்க, அது உங்க கைக்கு வந்துருச்சுல, அதனால உங்க பங்குக்கு நீங்க கொடுக்கணும். அவன் சொல்றான், என் கை சுத்தமா தானே இருக்கு, என் கையில வந்ததுனால சொத்து அழுக்கா போயிடலையே. ஜக்காத்துடைய தலைவாசலே அடப்பட்டு போயிருக்கு, இவர் சட்டம் வச்சிருந்தான், என் முப்பாட்டனார் 7 பாட்டனார் கொடுத்துருப்பேன் அந்த சொத்துக்கு, அடுத்து எவனுமே ஜக்காத்தே கொடுக்க மாட்டான், சுத்தமா போயிடுச்சா இல்லையா? அறிவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத வழியில ஒரு மார்க்கத்தை சொல்லி அத மக்களுக்கு மத்தியில மழுப்புறாரு. அவன் நல்லா திரும்ப திரும்ப கேட்கிறான், சரி அதை விட, அடுத்து அடுத்ததுக்கு வா, அப்படிதான் போறது. அது பார்த்து இந்த கேள்வியெல்லாம் மடைக்கு போட்டான், ஒன்னும் சொல்லவும் முடியல, பதிலும் சொல்ல மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. முகத்தை பார்த்திருந்தா தெரியும் என்ன வழிஞ்சிருக்கும் மட்டும், ஆனா பாக்குறதுக்கு வாய்ப்பு அல்லாஹ் தௌஃபீக கொடுக்கல. சகோதரர்களே, இந்த மாதிரி தப்பிச்சு அடுத்த பாயிண்ட் போறாரு, அவங்க ஆளுங்களே இதை மடைக்கு பிடிச்சிட்டாங்க. ஏன் இந்த வேண்டாத மார்க்கம், இந்த விதண்டாவாதம், ஏன் எல்லா மக்களும் நடந்து கொண்டது மாதிரி போக வேண்டியதானே? வைதா தீலலஹும் ஆமினு கமா ஆமனன்னாசு காலு அனுமினு கமா ஆமனசுஃபஹாஉ அலா இன்னஹும் ஹுமுஸ்ஸுஃபஹா. குர்ஆன் சொல்லுது, அந்த காலத்துல இருந்திருக்கான் இப்படி ஆளலாம், ஒவ்வொரு காலத்தில் இருந்திருக்கிறாங்க, அவனுடைய வாரிசு வரும் அப்படியே. அப்ப சொல்லுவாங்க பொது ஜனங்கள்லாம், மற்ற எல்லா மக்களும் ஈமான் கொண்ட மாதிரி கொண்டு போக வேண்டியப்பா, நீ மட்டும் என்ன ஸ்பெஷலா ஒரு மாதிரியா ஈமான் கொடுறேன்னு கேட்டா இவனெல்லாம் மடையனுங்க. அவனுக்கு மாதிரியா நான் ஈமான் கொள்ளணும்? நம்ம ஈமானே தனி. குர்ஆன் சொல்லி காட்டுது, பொது ஜனங்கள் மற்றவர்கள் எல்லாம் ஈமான் கொள்வதை போன்றே நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னா, காலு அவனுக்கு சொல்லுவானுங்க, இந்த மடையனுகள்லாம் ஈமான் கொள்ற மாதிரியா நம்ம கொள்ளுவோம் அப்படின்னு வசண்டாவாதம் பேசுவாங்க. அல்லாஹ் சொல்றான், இவனுக்கு தான் மடையனுக்கு அலா இன்னஹும் ஹுமுஸ்ஸுபஹாவ், ஆனா இவனுக்கு தான் மடையங்கள் தெரியாது, மண்டையில ஏறாது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அப்புறம் அதுக்கு முன்னாள் இருக்கிறா, அட வியாப்பா இந்த மாதிரி ஃபசாது பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபித்னா பண்ணிக்கிட்டு இருக்க, மக்களுக்கு இடையில குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான்னு அவன்கிட்ட கேட்டா, காலு இன்னமா நகனு முஸ்லிஹு, நாங்க மேல குழப்பம் பண்றோம், நாங்க சீர்திருத்தம் பண்றோம், மக்களை சரி செய்யறோம். அந்த ஆயத்து இவங்களுக்கு இறக்குனது மாதிரியே தெரியுது எனக்கு. எனக்கு திருமூர் தடவை ஜிம்பிரியில் இறக்கிட்டாரோங்க கூடிய சந்தேகம். அந்த ஆயத்தையும் படிச்சு இந்த கூட்டத்தையும் உட்கார வச்சு ஒப்பிட்டு பார்த்தா அப்படியே 100% கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம அல்லாஹ் இதை காட்டுறான். அல்லாஹ் இப்படி ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்க கூடிய அருமை சோதர்களே, சரி வருடம் வருடம் திரும்ப திரும்ப சொத்து உன்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டு ஜக்காத்து செலுத்தப்பட்ட சொத்தா இருந்தாலும் சரி, செலுத்தப்படாத சொத்தா இருந்தாலும் சரி, வருடம் கடக்கும் போது ஒவ்வொரு வருடமும் முழு சொத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டம், இதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா? நிச்சயமா இருக்கு. இவங்க மாதிரி விதண்டாவாதம் இல்ல, சுத்தமாக்கிருச்சு சுத்தமாக்கிருச்சுங்க கூடிய விதண்டாவாதம் அல்ல, முழுமையான ஆதாரம் இருக்கு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் ஹஜரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடியவர் ஆசிம் இப்னு லம்ரா ஹாரிஸுல் அவர், இரண்டு பெரியவர்கள். அதில் ஆசிம் இப்னு லம்ரா என்ற அறிவிப்பாளர் மிக பலமான அறிவிப்பாளர், குறை கூற முடியாத அளவிற்கு எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட அறிவிப்பாளர். அந்த பலமான வழியிலே இந்த ஹதீஸ் நமக்கு வந்திருக்கிறது, அபூ தாவூது ஷரீஃபிலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, சொத்து அஸ்ஸதகத்து ஃபீ குல்லி ஆமின், அஸ்ஸதகத்து ஜகாத்து கொடுப்பது என்பது ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும், ஃபீ குல்லி ஆமின், வருடமும் கடக்கணும்னு தெரிஞ்சு போச்சு, உடனுக்குடனே ஜக்காத் இல்லைங்கிறது இதுல தெரியுது. அதுவும் அல்லாம ஒவ்வொரு வருஷமும், உங்களுக்கு அரபி தெரியும், அரபியாவில் இருக்கிறீங்க, புள்ளினா என்ன, ஒவ்வொரு அர்த்தம் அஸ்ஸதகத்து ஃபீ குல்லி ஆமின், ஜக்காத் என்பது சதக்காங்க கூடிய வார்த்தை ஜக்காத்துக்கு பயன்படுத்தப்படும். குர்ஆன்ல இன்னம சதக்காத்து லில் ஃபுகராயின் ஜக்காத்தை தான் அல்லாஹ் சதக்கான்னு சொல்றான். இங்கேயும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துடைய வழிமுறையை தான் விளக்கிட்டு வர்றாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ், எந்த பொருளுக்கு எவ்வளவு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை முழுமையாக விளக்கி காட்டியதற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த ஜக்காத்தை ஒவ்வொரு வருடமும் தர வேண்டும். ஒரு ஹதீஸ் பார்த்தா ஒரு நல்ல மூமினுக்கு உண்மையிலேயே ஈமான்தாரியா இருந்தா ஒரு ஹதீஸ் வந்துட்டாலே போதும். இந்த ஹதீஸ் அவருக்கு பிடிக்கலைங்க. முதலாவது இந்த ஹதீஸை நம்ம போட்டு காட்டினதுக்கு பிறகு ஹதீஸுடைய நம்பர் எல்லாம் சொன்னேன், 1342. உடனே ஒரு லோப்பு டோப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு, முன்னால வச்சு ரெண்டு தட்டு தட்டி போட்டு இந்த ஹதீஸ் இந்த நம்பர்லயே இல்ல, அடிச்சு போயிட்டாரு. ஹதீஸ் அந்த நம்பர்ல இவர் வச்சிருக்கிற சீடியில இல்லாம இருந்தா ஒரு 10 நம்பர் முன்ன இருக்கும், 10 நம்பர் பின்ன இருக்கும். இந்த வேட தட்ட வேண்டியதானே, இந்த எழுத்து அதுல பதிஞ்சு தட்டுனா அது எங்க இருந்தாலும் கொண்டாந்து விட்டுருதா இல்லையா? சும்மா தட்டி பாக்குறது மக்களை, அப்படித்தானே சிலோன்ல போய் தட்டி பார்த்து கொடுத்துட்டானுங்க. இல்லாத ஒண்ணு சொல்ல, அவர் உடனே சொல்ல எங்க இருக்குன்னு சொன்னா அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். காம நேரம் சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். கடைசியில அவன் அவன் அபிஷேகம் பண்ணிட்டான், என்னென்னலாம் தூக்கி வீசினாருங்களாம். அதே மாதிரி உங்க ஊர்ல கூட பொட்டி கட்டி அனுப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. அங்க வந்த பிற சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா, அங்க வந்து ரசூலுல்லாவை தாயிஃபுல இருந்து விரட்டிட்டாங்க, அந்த மாதிரி என்னை துபாயில இருந்து விரட்டிட்டாங்க. பாருங்க கொடுமை, இவர் தாயிஃபுக்கு போற ஆழ்வாய், அவன் சிலோன்காரன் செருப்பு விட்டு அடிச்சிருக்கிறான், இது நபிமார்கள்லாம் வாங்கின அடிதான். உடனே சத்தியத்தை சொல்லி வாங்கியிருந்தா அது பரவாயில்ல, பொய்ய சொல்லி வாங்கினதுக்கு பேர் அடி அது. எங்க திருடி கொள்ளை அடிச்சு ஜெயில ஓட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட ஜெயில இருந்தாங்கன்னு சொன்னாண்டா. அவன் என்ன சொல்றது? செய்கிறது அடாவடித்தனம், முட்டாள்தனமான வாதத்தை வச்சு போட்டு தாயிஃபுல இருந்து நபியை விரட்டினாங்க, அதனால நபி தப்பா போயிட்டாங்களா, பேச விடாம தடுத்துட்டாங்க, அதனால கெட்டு போயிட்டானா? திரும்ப 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 அதே கதியா அனுமதிச்சவர்கள. அறிவுக்கே சம்பந்தம் இல்லாது ஹதீஸ் என்று வந்ததற்கு பிறகு ஒரு சரியான மூமினா இருந்திருந்தா இந்த ஹதீஸ் வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நான் இது வரைக்கும் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு போயிருக்கணும். அப்படி ஒரு நம்பர்ல ஹதீஸே இல்லை, தட்டி போட்டார். இப்ப எப்படி ஹதீஸ் வந்துச்சு நான் கேட்கறேன். இப்ப அடுத்து எழுதுறார், புஸ்தகத்தில் எழுதினார், எல்லாரும் காட்டி கொடுத்ததுக்கு பிறகு எடுத்து அதோட விமர்சனம் செய்யறார். அதை கண்டுக்கிறாம இந்த ஹதீஸை இடையில சொருகிட்டு இதை பற்றி அதிகமா ஹைலைட் பண்ணாம அந்த லைஃபான ஹதீஸ் இருக்குமே பலவீனமான ஹதீஸ் அதை எடுத்தேன்னு சொல்லுவார். இவருடைய பழக்கமே அப்படித்தான், பலமான ஹதீஸை கண்டுக்கிறாம விட்டுறது. நம்ம சொல்லாத பலவீனமான ஹதீஸ் இருக்கும் பாருங்க, அதை மிகைப்படுத்தி காட்டிட்டு இந்த ஹதீஸை வச்சுதான் சொல்றாங்க அப்படிம்பாரு. நம்ம காட்டின பலமான ஹதீஸ் என்ன ஆச்சு, ஓர கட்டிடுவாரு. இந்த ஹதீஸை குறை சொல்ல முடியாம போன உடனே இதுல ஒரு அடி அடிச்சாருங்க. இதுல இடையில வருது, சொல்றாரு இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்துதான் அறிவித்தார்கள் என்று நான் எண்ணுகிறேன் நினைக்கிறேன் அப்படின்னு அறிவிப்பாளருடைய ஒருத்தர் சொல்றாரு. சுஹைருங்க கூடியவர், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்கல்ல, முதலாவது அறிவிப்பாளர் அப்துல்லா இப்னு முஹம்மது, ரெண்டாவது சுஹைர், மூணாவது அபு இஸ்ஹாக், நாலாவது ஆசிம் இப்னு உமரா. இந்த வரிசையில இந்த ஹதீஸ் வருது. இதுல ரெண்டாவதா இருக்கக்கூடிய சுஹைருங்க கூடியவர் சொல்றாராம், ஜுஹைர் என்ற அறிவிப்பாளர் சொல்லுகிறார், இது நபி நபியிடமிருந்துதான் ஹஜரத் அலி அறிவிக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன் சொல்றாராம். எண்ணுகிறேன் தானே சொல்றாரு, அப்ப அவர் உறுதியா சொல்ல, ஸ்ட்ராங்கா சொல்லல. அப்ப நபிட்ட இருந்து அறிவிச்சாங்க கூடிய விஷயத்துல சந்தேகம் வந்துருச்சு, அதனால இது யார்கிட்ட இருந்தா வந்திருக்கு, ஹஜரத் அலி சொன்ன விளக்கம் தான். அலி ரதியல்லாஹு சொன்ன விளக்கம் எல்லாம் மார்க்கமாகாது, நான் சொன்ன விளக்கம் மட்டும்தான் மார்க்கமாகும். அலிக்கு அந்த வேலையா? அவர் யாரோ தானே அறிமச்சவர்களே, எவ்வளவு தெனாவட்டு இது, எவ்வளவு திமிரான வார்த்தைகள் இது. ஒரு சஹாபியை பத்தி, அது ஹஜரத் அலி ரதியல்லாஹுனுடைய பற்றி இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றதா இருந்தா, முதலாவது விஷயம் ஜுஹைர் சொல்றாரே இது நபியிடமிருந்துதான் அறிவித்தார் என்று நம்புகிறேன் எண்ணுகிறேன் சொல்றாரே, இவர் சந்தேகப்படுறதே தப்பு, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தான்ட்டு இந்த ஹதீஸுக்கு கீழேயே விளக்கு எழுதியிருக்கிறாங்க. அவர் எண்ணிய எண்ணத்துக்கு பதில் எழுதியிருக்கிறாங்க. அவுனுல் மஹ்பூதுங்கிற கிதாபில், அபு தாவூதுடைய ஷரஹில், இந்த ஹதீஸுக்கு கீழே நான் எண்ணுகிறேன் இவர் சொல்லி கொஞ்சம் சந்தேகத்தை காட்டுறது தவறு, இவருக்கு ஏற்பட்ட தவறு, இது உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த ஹதீஸ் தான், அதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்லை என்று அந்த நபருக்கு பதில் எழுதி இதே ஷரஹில இருக்குது. இந்த கண்ணுக்கு தெரியாதே, அதெல்லாம் சத்தியத்தை பார்க்குற கண்களுக்கு தானே தெரியும், இவருக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாதுங்க, அவரை நம்பவே முடியாது. எனக்கு தெரியல, ஏன்னா இவர் எல்லாம் தெரிஞ்சவர், தெரியாதுன்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அவர்கிட்ட. கண்டுக்கிறலன்னு எப்படி சொல்லுவ? பார்த்துக்கிறாம போயிட்டது, வேற பதிலே சொல்ல முடியலங்கிறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை போட்டு ஜுஹைர் சொல்லிட்டாரு, நான் ரசூலுல்லாஹ் இருந்துதான் அறிவிச்சதாக நினைக்கிறேன், ஹஜரத் அலி அறிவிச்சதாக நினைக்கிறேங்கிறாரு. அப்ப நினைக்கிறேன்னா அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, ஆனா நபியுடைய விஷயத்துல இது ஊர்ஜிதமாக சந்தேகம் வேண்டாம், அலி ரதியல்லாஹுன்னு சொன்னதாக வேண்டாம், அதை எடுத்துக்கலாம், அது உறுதியா நம்பலாம். ஆனால் அலியும் அபூபக்கர் சொன்னதெல்லாம் மார்க்கமாகாது. எழுதியிருக்கிறாரு, பேரை சொல்லி எழுதுறாரு, அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் எல்லாம் மார்க்கமா ஏற்கனவே எங்கேயும் வரல. அவங்க நான் நபியா, அவங்க ரசூலா, ஓ உடனே ஆர்குமெண்ட், இவங்க பூரா பெரிய நபி, இவங்க பெரிய ரசூல், இவங்களுடைய விளக்கம் தான் மார்க்கம் ஏற்கனும், மக்கள் ஏற்கனும். சோதரிலே பலமான ஹதீஸ், ஒரு ஹதீஸ் தானே, இன்னொரு ஹதீஸையும் சொல்றேன் பாருங்க, அதுல அவர் விளையாண்டிருக்கிற விளையாட்டையும் பாருங்க, கொடுமையான விளையாட்டு. சோதரிகளே, ஒரு நல்ல மூமின் தாங்கிக்க முடியாது, அவ்வளவு மோசமான முறையில மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாசு மம் ஃபஅலஹுன்ன ஃபக்கத் தஈம தஅமல் ஈமானி, மூன்று காரியங்கள், யார் அதை மூன்று காரியங்களை செய்வார்களோ அவர் ஈமானுடைய உண்மையாகவே ஈமானுடைய ருசியை ருசித்து விடுவார், உண்மையான மூமினா இருப்பார். மூன்று காரியங்களை ஆற்றக்கூடிய மக்கள் சத்தியமான முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஈமானுடைய டேஸ்டை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ருசிப்பவர்களாக இருப்பார்கள். சலாசும் மம் ஃபஅலஹுன் ஃபக்கத் தஹிம தஅமல் ஈமான் சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூன்று நபர்களை சொல்றாரு, அல்லது மூன்று செயல்களை செய்யறவங்களை சொல்றாங்க. மன் அபதல்லாஹ வஹ்தஹு வன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன்தான் என்று நம்பி வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவன், வேறு அல்லாஹ் இல்லை, இறைவனுக்கு நிகராக அல்லாஹ்விற்கு நிகராக வேற எந்த பொருளும் இல்லை என்பதை உள்ளத்தில் இருத்தி உறுதிப்படுத்தி, யார் இபாதத்து செய்கிறானோ அல்லாஹ்விடத்தில் பணிகிறானோ அவனுக்கு ஈமான்ல ருசி தெரியும். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்கா வச்ச அவரையும் கொண்டு வந்த இவரையும் கொண்டு வந்த அல்லாஹுக்கு சமமா மற்ற பொருள்கள்லாம் ஆக்கிட்ட அப்படின்னா அவனுக்கு ஈமானுடைய ருசி இருக்காது. அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் சர்வசக்தன், அவனுக்கு இணையோ துணையோ நிகரோ கிடையாது என்ற உறுதியான எண்ணத்தில் யார் இபாதத்து செய்கிறானோ வணக்கம் செய்கிறானோ பக்கத்து தழைமத்தாமல் ஈமான், ஈமானுடைய ருசியை ருசிப்பான். ஒரு காரியம் இது. சரி, இது எல்லாத்துக்கும் உள்ளது, இபாதத்தில் உள்ளது. ஷிர்க் இருக்கக்கூடாது, தௌஹீத் இருக்கணும், வஹ்தானியத் இருக்கணும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதான் மெயின் பாயிண்ட், கண்களுக்கு தெரியக்கூடாதா, இல்ல இந்த மண்டைக்கு படக்கூடாதா, மார்க்கத்தை விளக்குறதுக்கு வேற வழி இல்லையா? எத்தனை வழியை காட்டிட்டாங்க, எத்தனை ஹதீஸ காட்டிட்டாங்க, எத்தனை விளக்கத்தை சொல்லிட்டாங்க. இரண்டாவது காரியமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தமது சொத்துக்குரிய ஜகாத்தை, தமது சொத்து எதுவா இருந்தாலும் சரி, முதவே ஜகாத் செலுத்தப்பட்ட சொத்தா இருந்தாலும் சரி, செலுத்தப்பட்டு அதுக்கு பிறகு ஜகாத் சொத்து நம்ம தான் இருக்காதா? ஒரு லட்சம் ரூபாயில 2500 ரூபாய் கொடுத்துட்டீங்க, 97500 என் சொத்து இல்லையா? என் சொத்து தானே? இப்ப தனது சொத்து என்று எதுவரைக்கும் இருக்குமோ அந்த வரை அந்த சொத்துக்குரிய ஜகாத்தை, தமது சொத்துக்குரிய ஜகாத்தை அவன் கொடுக்கிறான், மன மகிழ்ச்சியோடு உள்ள விலாசத்தோடு சந்தோஷத்தோடு கொடுக்கிறான். என்னடா இது, வந்துருச்சுகளை பூரா வாங்குறதுக்கு இந்த போய் தொலை என்னமோ விதி அப்படின்னு இல்லாம, அதுக்கு பிறகு தர்ம சங்கடம், சங்கடத்தோடு செய்யற தர்மம் அந்த மாதிரி இல்லாம, என்னுடைய அல்லாஹ் சொல்லிட்டான், வெறும் கையா இருந்தவனுக்கு எல்லாம் வாரி வழங்கினான், பெருசா ஒண்ணும் கொடுக்க சொல்லல, 2% வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்க சொல்லியிருக்கிறான், கணக்கு போட்டு கொடுப்போம், அதுலயும் நம்ம சொந்த பந்தத்துக்கே கொடுப்போம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது இல்ல. நான் சொல்றேன், ஜக்காத்துக்கு முக்கிய உரிமையாளர் யாருன்னு சொன்னா, அவர்களுடைய சொந்த பந்தத்தில் யார் அதற்கு பாதிஸ்தர்களா இருக்கிறாங்களோ, ஏழைபாளையா இருக்கிறாங்களோ, அவங்க அக்கா அண்ணன் தம்பியில இருக்கலாம், அக்கா தங்கச்சியில இருக்கலாம், குடும்பத்தாரில இருக்கலாம், அவங்களை முதல் கவனிக்கக்கூடிய உரிமை இருக்குது, முதல் கடமை அவங்களுக்கு தான். நீங்க கொடுக்கக்கூடிய ஜக்காத்துடைய தாத்பரியமே அதுதான், உங்க சொந்த பந்தத்துல யாரும் ஏழை இருந்துடக்கூடாது, இல்லைங்கக்கூடிய நிலை அவனுக்கு வரக்கூடாது, அவன் எல்லோரையும் போல சந்தோஷமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு சொந்தக்காரனும் தன்னுடைய சொந்தக்காரனுக்கு இப்படி செலுத்திட்டா உலகத்துல ஏழை இல்லைங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிறது வேற, அவன் சொந்த தம்பி பட்னியா கிடப்பான், இவன் வள்ளி வெளியே கொடுத்துக்கிட்டு இருப்பான், அவன் அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு வழி இல்லாம வீட்டுல முடங்கி கிடக்கும், இவர் வெளியில படவுடத்துக்கு அள்ளி வீசிக்கிட்டு இருப்பார், நாலு பேச்சுக்கும் போறதுக்கும் பேருக்கும் போறதுக்கும் செய்யக்கூடிய. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்து மிஞ்சி அதுக்கு பிறகும் இருக்குது, அடுத்தடுத்து கொடுக்கு, அடுத்தடுத்து கொடுக்கலாம். முதலாவது உரிமை தமது சொந்த பந்தம், அதற்கு பிறகு தன்னுடைய மஹல்லா, அதுக்கு பிறகு தனது ஊர், அதுக்கு பிறகு தான் வெளியூர். மார்க்க சட்டத்துடைய வழிமுறை இது. அப்ப ஜக்காத்தை வாங்கிட்டு போறதுக்காக ஆலிம்சா மாதிரி பேசல, அதுக்காக நான் சொல்ல வர்றேன், இங்க உணாந்து குடுன்னு கேட்கற காண்டி இல்ல, அந்த கூட்டம் வேற பிணத்தை கூட வச்சு பணத்தா பார்த்த வயலு, நாங்க அப்படி அல்ல, அந்த சூழ்நிலையில் இல்ல, நாங்க அல்ல, எங்களை அந்த மாதிரி ஆக்கவும் இல்ல. அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கொடுக்கக்கூடிய ஜகாத்தை மன மகிழ்வோடு மன சந்தோஷத்தோடு ஒவ்வொரு வருஷமும் யார் கொடுப்பானோ, குல்லாமின் மெயின் பாயிண்ட் அதுதான். வாழ்த்தா ஜகாத்த மாளிகி தையிபத்தம்பிஹா நப்சுஹு ராஃபிதத்தன் அலைஹி புல்லாமின். தனது சொத்துக்குரிய ஜகாத்தை மனமகிழ்வோடு உள்ள அமைதியோடு ஒவ்வொரு வருஷமும் யான் கொடுப்பானோ பக்கத்து தைமத்தாமல் ஈமான், ஈமானுடைய சுவையை சுவைக்கிறவன் ஈமான்தாரிகள். தெளிவா வந்துருச்சா? ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணுங்கிறது தெரியுதா? வருஷம் கடந்தாத்தான் கொடுக்கணுங்கிறது தெரியுதா? ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், தன்னுடைய சொத்து என்று எது இருந்தாலும் சரி அதை செலுத்திக்கிட்டு தான் இருக்கக்கூடிய அர்த்தமும் வந்துருச்சா? ஹதீசு பலமானது, உறுதியான ஹதீசு. மூன்றாவதாக சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தை முடிச்சுட்டு அப்புறம் இந்த ஹதீஸை பற்றி உங்களுக்கு விமர்சிக்கிறேன், அவருடைய விமர்சனத்தை எடுத்து வைக்கிறேன். மூன்றாவது நபர் அல்லது மூன்றாவது செயல், முதலாவது என்ன சொல்லுங்க? அல்லாஹுவை ஒருமைப்படுத்தியோ லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற உறுதியோடு யார் இபாதத் செய்கிறானோ. ரெண்டாவது, ஒவ்வொரு வருடமும் ஜகாத்தை மன சந்தோஷமா கொடுக்கணும், மன மகிழ்வோடு கொடுக்கணும். அதுதாங்க அர்த்தம். மன மகிழ்ச்சியோடு தர்றதை அல்லாஹ் விரும்புவான், நிர்பந்தமா கொடுக்கறத அல்லாஹ் விரும்ப மாட்டான் இல்லையா? சஹாபாக்கள் அப்படி கொடுத்தவங்க தானங்க. பெரிய கவலைப்பட்டாங்க, இப்படி வந்து சேர்ந்துருச்சே சொத்து எல்லாம் இங்க உலகத்திலேயே கொடுத்துட்டு நாளைக்கு ஒண்ணும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிடுவானோன்னு பயந்தாங்க. இப்ப நம்ம கேட்கறது பூரா ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யாவை தான் கொஞ்சம் அழுத்தி கேட்கறது, வபில் ஆகரத்துங்கிறத கொஞ்சம் அப்புறம் விட்டுட்டு கேட்கறது. நம்ம உடம்பேப்ப அப்படித்தான் போச்சு, ஆகரத்தை ரெண்டாம் தரம், துன்யாவை முதல் தரம். அதற்கு துவா செய்யுங்க, கொஞ்சம் கடை நல்லா நடக்கும். அதற்கு துவா செய்யுங்க, எனக்கு ஈமான் பலமானும் சொல்றவன் குறைவு. அதற்கு கொஞ்சம் பரக்கத்துக்கு துவா செய்யுங்க. எந்த பரக்கத்துக்குப்பா? சொத்து சோ வளர்றது அல்ஹம்துலில்லாஹ் வளர்த்தட்டும், அல்லாத அனுமதிக்கிறா அதுக்குரிய கடமையை நிறைவேற்றிக்கின்னா அது கூடத்தான் செய்யும். ஆனால் உணர்வு இருக்கணும், வெறுங்கையோட இருந்த நமக்கு எல்லாம் வாரி வழங்கணும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன், 2.5% கடமை இது, அதோட நிறுத்தணுங்கிறது கட்டாயம் அல்ல. தேள்வைகளை உணர்ந்து உங்களுடைய வசதிக்கு தக்கபடி எப்படி வேண்டாலும் செய்யும், செய்யவும் வேண்டும் மேல் மிச்சமாக. கடமை போதும் அப்படின்னு சொன்னா வெறும் வேட்டி கட்டுறது மாதிரி, கடமைன்னு சொன்னா தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் வேட்டி கட்டிட்டு வந்துட்டோம்னா அதுதான் கடமை. போதும் அப்படி எவனா வர்றானா? என்னென்ன போறான்? கோட்டு, சூட்டு, ஹேட்டு, பூட்டு, தாட்டு, மூட்டு எல்லாமே போடுறானா இல்லையா? இத்தனையே அள்ளி கட்டுறாங்க. என்ன நான் கூட போட்டிருக்கேன் பாருங்க, இத்தனை தூக்கி ஏன் கட்டுறோம்? மேல் மிச்சமா பாக்குறோம், கொஞ்சம் கௌரவமா இருக்குன்னு பாக்குறோம், கொஞ்சம் டீசெண்டா இருக்கு பாக்குறோம். எங்களா வாட்டுக்கு இதுக்கு தானே போகணும், மஸ்ஜிதுக்கு ஒரு மாட்டு வண்டி ஏறி போயிடலாம்னு யாரோ வர்றானா? ஒரு ஆட்டோவில் ஏறி போயிடறான்னு வர்றாங்களா? 10 லட்சம் 15 லட்சம் கார் வாங்குறோமா இல்லையா? தன்னுடைய தகுதிக்கு படி அதில் பெருமை பாராட்டுறோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத்தை செய்யட்டும், அதை அதில் ஒன்றும் இஸ்ராஃப் இல்லை. உங்களுக்கு வேண்டியதை வாங்கலாம், கொள்ளலாம். நான் சொல்றது, எப்படி அதை நீங்கள் மேல்மிச்சமாக விரும்புறீங்களோ, கடமையோடு இங்கே நின்றுக்கிறது இல்லையோ, கஞ்சி குடிச்சா போதும் நிற்காம பிரியாணி சாப்பிட்றீங்களோ, காடா துணி போட்டால் போதும்னு பார்க்காம நீங்கள் அங்கே துணியில் உடுத்துறீங்களோ, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் கடமை என்ற அளவோடு நிற்காமல், கடமையை செலுத்தலைன்னா புடிமானம், செலுத்தினதுக்கு பிறகு அடுத்து நீங்க எவ்வளவு மேல் மிச்சம் விரும்புறீங்களோ பிரச்சனை வருது. மம்பனால் இல்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹிற்கு என்று பள்ளி கட்டுவானா? பள்ளி கட்டுறது கடமையா? ஜகாத் கொடுக்கறது கடமை. ஆனா பள்ளி கட்டுனால் பெரும் நன்மை. இப்படி அதனுடைய விகிதாச்சாரப்படி எல்லாம் கொடுப்பான், நம்ம வசதிக்கு தக்கப்படி கொடுக்கலாம், நம்முடைய உள்ளத்துக்கு தகுந்தபடி கொடுக்கலாம், அதுக்கு உண்டான பலனா அல்லாஹ் கொடுப்பான். அருமை சோதரிலே இந்த ஹதீஸ்ல கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது சொன்ன விஷயத்தில் கூட அதை எடுத்து காட்டுறாங்க பாருங்க. மூணாவதா சொல்லும் போது ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பொருள் இருக்குது பாருங்க, அதுல குறிப்பா கால்நடைகள்ல ஒட்டகத்தை ஜக்காத்தா கொடுத்தாங்க, மாட்ட ஜக்காத்தா கொடுத்தாங்க, ஆட்ட ஜக்காத்தா கொடுத்தாங்க. யாரோ சில பேர் கேள்வி கூட கேட்டிருந்தாங்க, கால்நடைகளுக்கும் என்ன ஜக்காத்து கொடுக்கணும்னு விளக்கம் கேட்டு. அவ்வளவு மந்தை யாரும் வச்சிருக்கிறோமா? 25 ஒட்டகம் யார்கிட்ட இருக்குது? 5 ஒட்டகம் இருந்தா ஒரு ஆடு கொடுக்குன்னு சொல்றது. 5 ஒட்டகம் எங்க இருக்குது? ஒட்டகையே இல்லாத காலம். நானும் அப்ப இருந்து பாக்குறேன், ஏதாவது ஒட்டகையாவது தெரியுமான்ட்டு. ஒரு ஒட்டகையும் இதுவரைக்கும் கண்ணில் பண்ணல, ஒரு படத்துலதான் தெரியும். அப்ப எவன் மந்தையா வச்சிருக்க போறான்? மந்தையா வச்சிருக்கிறவன் சிந்திச்சுட்டு போறான், அவன் போய் கேள்வி கேட்டு போச்சு. ஒன்று பாருங்க, தனக்கு தேவையானது மட்டும் கேள்வி கேளுங்க. நம்ம சமுதாயம் கெட்டதுக்கே தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கான், தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கான். லா தஸ்அலூ அன் அஷியா இன் துபுதலக்கும் தஸ்ஊக்கும் வைன் தஸ்அலூ அன்ஹா ஹீன யுனஸ்ஸல் குர்ஆனு துபுதலக்கும். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால சஹாபாக்கள் பல்வேறு விதமான கேள்விகள் கேட்ட போது இந்த ஆயத்திறக்கி வச்சான். தேவையில்லாத கேள்விகளை கேட்காது. உங்களுக்கு என்ன தேவை? ஹஜ்ஜுக்கு போறீங்களா? ஹஜ்ஜை எப்படி செய்யுங்க? நீங்க ஹஜ்ஜே கடமை இல்லை, போக போறதும் இல்லை, அதை பத்தி ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது அறிஞ பெருமானா இருக்கிறான், மாணவரா இருக்கிறான், அது எளிமை ஹாசில் செய்யக்கூடியது, அந்த அளவு போய் கேட்டுக்கட்டும். அது எல்லாத்தையும் உங்க கற்க வேண்டியது வரும். பொது ஜனங்கள், சம்பந்தம் இல்லாதவங்க வியாபாரம் பார்க்க போறீங்க, இந்த வியாபாரத்தை பற்றி, ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்ன சட்டம்னு கேட்கலாம். நீ அன்றாட 2 ரூபா சம்பாதிக்க கூட விதி இல்லை, ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்னடியா கேட்குற? தேவை இருக்கு. அனாவசியமான கேள்வியில தவிர்க்கணும். அதனாலதான் சஹாபாக்கள் கேட்டதில்லை, ரொம்ப அதிகமா கேட்டதில்லை, தடை வந்துருச்சு. லா தஸ்அலு அன் அஷியா, பல்வேறு பொருள்களை தேவையில்லாமல் வேண்டப்படாமல் கேட்காதீர்கள் எல்லாம் தடை போட்டான். இந்த கேள்வி கேட்க சொல்லி சொல்லித்தான் சமுதாயம் கேட்டது. தேவையில்லாத கேள்விகள் வரும்போது அப்ப அவன் சந்தேகங்களை கிளப்பிக்கிட்டே போவோம். அதுல என்ன, இதுல என்ன, உனக்கு என்னப்பா வந்துச்சு, அப்புறம் விவாதம் வேற, அது இப்படி இருந்துச்சுன்னா என்ன, அப்படி இருந்துச்சுன்னா என்ன. அவசியமான கேள்விகளை, தேவையான கேள்விகள் நிச்சயமா கேட்கணும், தனக்கு வேண்டிய கேள்விகளை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேவையில்லாத கேள்விகளை விட்டு தவிழணுங்கிறது தான் மார்க்கத்தில் நமக்கு தேடப்பட்ட அல்லது நாடப்பட்ட ஒரு சட்டம். அது அல்லாஹும் ரசூலும் அதை நமக்கு காட்டியும் கொடுத்துருக்குறாங்க. இப்ப இந்த ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால்நடைகளை, அதுல கேள்வி கேட்டவர் கேட்டிருக்கிறாரு, புறா, கோழி, குருவி, இதுக்கெல்லாம் ஜகாத் இருக்கான்னு கேட்டிருந்தார் என்கிட்ட கொடுத்த கேள்வியில. நான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன், எந்த பொருளா இருந்தாலும் ஜகாத்துடைய ஒரு முறையை சொல்லிடுறேன். நான் ராத்திரியும் சொன்னேன், ஒண்ணு சொத்துக்குரிய ஜகாத், காசு பணம், தங்கம் நகை, வியாபார பொருள். நீங்க துணி கடை வச்சிருக்கிறீங்க, ஜவுளி கடை, ஒரு 10 லட்ச ரூபாய் ஜவுளி உங்கள்கிட்ட இருக்குது, இதுவும் ஜகாத்து செலுத்தப்பட வேண்டிய பொருள் தான். காசா வச்சிருக்கீங்க, ஜகாத் செலுத்தணும். இதையெல்லாம் காசாக கணக்கு போட்டு நான் ராத்திரி சொன்ன மாதிரி நிசாபு வந்து வெள்ளியுடைய நிசாபு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஜகாத்தை வருஷம் கணக்கும் போது கொடுத்துருங்க. இன்னொன்று கால்நடைகளுடைய ஜகாத், அதுக்கு தனி வரிசை இருக்குது, தனி விளக்கம் இருக்குது, நீங்கள் ஆளும் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இருக்கக்கூடியவங்க தேவைப்பட்டவங்க. மூணாவதாக விளைச்சலுக்கு உள்ள ஜகாத், கேள்வியில் கேட்டிருந்தார் ராத்திரி, அதனால என்கிட்ட நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, ஆலிம்கள் கொடுத்தாங்க, அதை நான் படிச்சு சொல்றேன். விளைச்சலுக்குள்ள ஜகாத் அது வருடங்கள் இருங்கிறது இல்லை. விவசாயம் பார்க்குறீங்க, நெல் போட்டிருக்கிறீங்க, இப்போ ஒரு 1000 கூட உங்களுக்கு இந்த வருஷம் நெல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது விளைச்சலுக்குள்ள ஒவ்வொரு முறையும் 3 போகம் விளையுதுன்னு வைங்க, 3 தடவை கொடுக்கணும். ஒரு வருஷத்தில் 3 போகம் விளைஞ்சா வருஷத்துக்கு 1 தடவை கொடுக்கறது இல்லை, இது 3 தடவை கொடுத்தா ஆகணும். 2 போகம் இருந்தா 2 தடவை கொடுக்கணும். ஒரே போகம் தான் விளையுதுன்னு சொன்னா 1 தடவை கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? விளைச்சல்ல 1/10, 1/10. அங்க 2.5% அல்ல, 100 மூடை வந்தா 10 மூடை, 1000 மூடை வந்தா இது கொடுக்கணும். ஒரு போகத்துல 10 மூடை, இன்னொரு போகத்துல 10 மூடை, அப்படித்தான் கொடுக்கணும். சரி, வருடத்துக்கு 1 தடவை இதுக்கு கொடுக்கணுமா, நெல்லுக்கு, இதுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னா, இதை வியாபார நோக்கத்துல நீங்க வச்சிருக்கீங்க, ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கீங்க, இதை விற்கணுங்க கூடிய எண்ணத்துல இந்த நெல்லுகளை எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்கன்றதுனா, 1 வருடம் கழியும் போது 2.5% கிடப்பணும். விளைச்சலுடைய நேரத்துல 1/10, அது வியாபார பொருளாக நீங்க வைத்திருந்தா, இல்ல என் குடும்பம் கோத்திரம் சாப்பிடறதுக்காண்டி வச்சிருக்கிறோம் வைங்க, அதுக்கு ஜக்காத்தே இல்லை. கட்டடம் 10 கட்டடம் கட்டி இருக்கிறீங்க சொந்த யூஸுக்காக வேண்டி, ஜக்காத்து இல்லை. பெரிய விலையுந்த கார்கள் 100 வச்சிருக்கீங்க, தன்னுடைய சொந்த காவடி, ஜக்காத்து இல்ல. கட்டிடங்களையும் கடைகளையோ வீடுகளையோ வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னு வைங்க, அது மேலேயும் ஜக்காத்து இல்ல. இவரெல்லாம் அதெல்லாம் ஜக்காத் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அது ஜக்காத் உடனே கொடுத்துரு, அதை போடு, விலைய போடு, அதுக்குள்ளது இங்க தள்ளி இருக்கு, அவர்கிட்ட தள்ளிட்டா முடிஞ்சு போச்சு கதை. இப்படி அவங்க கணக்கு இல்ல, வாடகை கட்டிடம், அந்த கட்டிடத்தை விற்கக்கூடிய எண்ணத்துல வச்சிருக்கீங்க, விலை பேசுறதுக்காக நினைச்சிருக்கீங்க, யாராவது விலை கேட்டா கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சா, அப்ப என்னைக்கு நீயத்து வச்சுங்கிறோம் அன்னைக்கு அது வியாபார பொருளா போச்சு. அப்ப அது மேல 1 வருஷம் கிடக்குதா, கத்துக்கணும். வெறும் வாடகைக்கு விட்டு வாடகை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வாடகை வருது செலவழியுது, வாடகை வருது செலவழியுது, ஜக்காத்தே இல்லை. சம்பாரிச்சு வாடகையை வாங்கி சேர்த்து வச்சுட்டு வர்றீங்க, வரீங்க ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாசமும் 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா சேர்த்துட்டு வருது, அது மேல 1 வருஷம் கடந்தா ஜகாத் கொடுக்கணும். விளக்குதான சொல்றது, இதான் ஜகாத்துடைய விதாச்சாரம், விதிமுறை. சொத்துக்குரிய ஜக்காத்து 1, விளைச்சலுக்குரிய ஜக்காத்து 1, கால்நடைகளுக்குள்ள ஒரு ஜக்காத்து 1, இவ்வளவுதான் ஜக்காத். மற்றபடி ஜக்காத்துடைய உங்களுக்கு தேவைப்படுமையானால் அறிஞர் பெருமக்கடத்துல, மதரசாக்கள்ல, கிதாபுகள்ல இருக்குது, பாத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது பொருளா சொல்லும் பொழுது சொன்னாங்க, ஜக்காத் எந்த பொருள்ல இருந்து கொடுக்கணும்னு சொன்னா, உங்களில இருக்கக்கூடிய நடுத்தரமான பொருள்கள் இருந்து கொடுங்க. நடுத்தரமான பொருள், இப்ப கால்நடையை கொடுக்குறாங்க, ஒட்டகத்தையா கொடுக்குறாருன்னு வைங்க, உள்ள ஒட்டகத்திலே உயர்தரமான ஒட்டகத்தையும் அல்லாஹ் கேட்கல. இன்னைக்கு நாளைக்குன்னு சாக போக கிடக்குது பாருங்க, அந்த ஒட்டகத்தையும் தெளியக்கூடாது. மோசமான ஒட்டகமாக இருந்துடக்கூடாது, மிக உயர்தரமான ஒட்டகமாக இருக்க வேண்டிய தேவையில்லை. நடுத்தரமானதை கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோய் உள்ளதோ அழுக்குப்படிந்ததோ குறையுள்ளதோ கொடுத்து விடாதீர்கள். குறையற்ற, நோயற்ற, அழுக்குப்படியாத, சொறி சிரங்கல்லாத இருக்கக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கால்நடைகளிலிருந்து நடுத்தரமான கால்நடைகளை கொடுங்க. கொச்சமானதை கொடுக்காதீங்க, நல்லதை கொடுங்க. அது நல்லதையும் கூட உயர்தரமாக தான் கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. நீ கொடுத்தீங்கன்னா செல்லும், அலம்துல்லா கொடுக்கலாம். ஆனால் கட்டாயம் என்ன, தாழ்ந்ததையும் கொடுத்துடாதீங்க, நடுத்தரமாக கொடுங்க. வலாக்கிம் மிம் வஸ்தி அம்முவாலிக்கும், உங்களுடைய பொருள்களிலிருந்து நடுத்தரமான பொருளாக கொடுங்க. இப்போ துணி வச்சிருக்கிறாங்க, இந்த மதுரையில எல்லாம் மதரசாக்களுக்கு அனுப்புகிறாங்க, சில பேருக்கு கொடுக்க சொல்லும்படியும் அவங்க அனுப்புகிறாங்க. துணிகளையே ஜகாத்தை கொடுக்கலாம், அதையும் கேட்டிருந்தார் ஒரு கேள்வி. தானியமாகவும் ஜக்காத்து கொடுக்கலாம், நீங்கள் 1 லட்சம் ரூபா நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்குது, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் துணியை வாங்கி கூட பங்கிடலாம். ஹனஃபி மதமாக இருந்தால், ஷாஃபி மதமாக இருந்தால் அவங்க அறிஞர்கிட்ட கேட்டுக்கிறது, அதில் வாங்கி கொடுக்குறதுல எந்த தவறும் இல்லை. பணமாகவும் கொடுக்கலாம், அல்லது தானியமாக வாங்கியும் கொடுக்கலாம், மக்களுக்கு பயன்படும்படியான பொருளாகவும் கொடுக்கலாம். சரி, ஒரு துணி வச்சிருக்கிறவர் துணியவே கொடுக்க விரும்புகிறார், 10 லட்சம் ரூபா 10 லட்சம் மீட்டர் அவர்கிட்ட இருக்குதுன்னு வைங்க, அல்லது 1 லட்சம் மீட்டர் உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம், 1 லட்சம் மீட்டர் தூவி வச்சிருக்கிறாரு, எத்தனை மீட்டர் கொடுக்கணும், 2500 மீட்டர் கொடுக்கணும். இப்போ இந்த 1 லட்சம் மீட்டர் பலதரப்பட்ட துணி இருக்குமா இல்லையா, அதில் உள்ளதுலேயே உயர்தரமான ரைமான்ஸை புடின்னு பிடிக்க வேண்டாம், அல்லது மிச்சமாக தாவையெல்லாம் மேட்டூர் மல் இருக்கிற மாதிரி எடுத்துட வேண்டாம், தாடா துணியோ மேட்டூர் மல் பிடிச்சி அதை தான் உதவு ஜக்காத் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜக்காத் துணின்றே தனியாக இருக்கும், அதே தான் கஃனுக்கும் வரும், அதே தான் ஆலிம்சாவுக்கும் ஜக்காத்தாவும் கிடைக்கும். ஒரு காலம் அப்புறம் இப்போ மாறி போச்சு, கொடுக்கும்போது அந்த மாதிரியே வாங்கி அடிக்கி. நானே பெங்களூர்லேயே பார்த்தேன், இங்கே மினிஸ்டர்களும் கொடுப்பாங்க, பாய் புயலுக்கு வேற கிடைக்கலையா, ஹயாத்தா இருக்கும் போதே கஃனை வாங்கி தர்றானே சோதரர்களே. அப்படி கொடுக்க சொல்ல அல்லாஹ், நடுத்தரமா கொடுங்க, உயர்தரமான துணியும் வேணாம், உங்களுக்கு நஷ்டம் ஆயிடும். ரொம்ப மோசமா கொடுத்துறாங்க, அல்லாஹ் ஏமாளியா நினைச்சிடாத. அதனால உன்னுடைய சொத்துல இருந்து நடுநிலையான சொத்தை கொடுங்க, நடுநிலையான பொருளை கொடுங்கன்னு நபிகள் பெருமானார் சொல்லும். இப்படி நடுத்தரமான சொத்தையும் யார் கொடுப்பானோ ஜக்காத்தாக, அவனும் ஈமானுடைய சுவையை சுவைப்பான் என்று பெருமானார் சொல்லல்லாஹு சொன்னாங்க. முதலாவது அல்லாஹ் ஒருவன் என்று வணங்குவது, இரண்டாவது ஒவ்வொரு வருஷமும் மன சந்தோஷமாக தம்முடைய முழு சொத்துக்கு ஜக்காத்து கொடுப்பது, முழு சொத்துக்கு, மூன்றாவதாக குறையில்லாத பொருளை, நடுத்தரமான பொருளை மனமகிழ்வோடு அல்லாஹ்வுடைய வழியில் செலுத்துவது. இந்த ஹதீஸ் பலமான ஹதீஸ், அபூதாவுதுல இருக்குது, 1349வது ஹதீஸ் நம்பர், பைஹக்கிலையும் இருக்குது, 4வது பாகம் 95வது பக்கம். இதே மாதிரி பல ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல இருக்குது, நான் அதெல்லாம் எண்ணி சொல்ல வேண்டிய தேவையும் அல்ல. சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல எந்த குறையும் இல்லை. அதுலயாவது அவர் நினைச்சேன்னு ஒன்று வந்து வருங்க, அது கூட இல்லைங்க. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, இந்த ஹதீஸ்ல குறையே இல்லாம இருக்கிறதுனால தேடி பிடிச்சி ஒன்று அடிச்சாரு பாருங்க. மனுஷன் என்ன சொல்ல வந்துட்டாருங்கிறீங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அப்துல்லாஹிபுனு முஆவியத்துல் ஆதிரி, ஒரு சஹாபி, அப்துல்லாஹிபுனு முஆவியா அல் ஆதிரி, ஆதிரிங்கக்கூடிய கிளையை சேர்ந்தவர். இவர் பார்த்துட்டுங்க, வேற எந்த குறையும் சொல்ல முடியாதனால கிதாபில் எழுதியிருக்கிறாருங்க, நூலில் போட்டு பேசுன்னு பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா, இவர் சஹாபியா எனக்கு படலைங்கிறார். இவருக்கு பண்ணலையா, எவ்வளவு பெரிய இது என்னன்னு சொல்றது நான் சொல்லுங்க. ஒரு சஹாபிய பார்த்து இவர் எனக்கு சஹாபியா எனக்கு படலைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த ஆள் மார்க்கம் சொல்றதுக்கு தகுதி உள்ளாளா, கொஞ்சம் சிந்திங்க, யோசிச்சு பாருங்க. இவர் தான் தாயிஃபுல இருந்து வரப்பட்ட ரசூலுல்லாஹ் போல விரட்டப்பட்டால, சைதான் கூட தான் விரட்டப்பட்டான், அதனால சைதான் மின சைதான் இர்ரஜீம், விரட்டப்பட்ட சைதானை விட்டு பாதுகாப்பு தேடணும், தண்டத்தை விட்டு விரட்டப்பட்டானா இல்லையா, விரட்டப்பட்ட ஆள்லாம் நபி ஆயிட்டா என்னங்க ஆகிறது. அல்லாஹு அக்பர். ஒரு நபரை பற்றி இவர் சஹாபியா சஹாபி இல்லையா யார் தீர்மானிக்கணும், அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் பெரும் பெரும் நூல்களை எழுதி வச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய பர்த் டெட் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவருடைய வயது எப்படி இருந்துச்சு, என்னவா இருந்தாங்க, முழு விவரம் இருக்குது. ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹதீசுடைய அறிவிப்பாளர்களில் 500,000 பேருடைய பெயர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. உலகத்துல எந்த மார்க்கத்திலையும் இல்லாத வழிமுறை. ஹதீச மட்டும் பாதுகாக்கல, ஹதீச சொன்ன அறிவிப்பாளர்கள் 500,000 பேரை பாதுகாக்கப்பட்டிருக்கு. முழு விளக்கம் இருக்குது. நான் கூட இந்த நேற்று முதல் ஒரு சீடி வாங்கிட்டு போனேன். எத்தனை இது 3,500க்கும் அதிகமான கிதாபும் இடம்பெற்றது. எவ்வளவு அல்லாஹ் ஹிக்மத்தை செஞ்சுட்டான் பாருங்க. வேற எந்த மார்க்கத்தில் இப்படி இருக்குது? ஒரே சீடியில 3,500க்கும் அதிகமான நூல்கள் முழுசா ஹதீஸ பத்தி, ஹதீசுடைய அறிவிப்பாளர்களை பத்தி. யாரும் நடைபெற முடியாது, எனக்கு தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. அந்த வகையில் அதுல வரையப்பட்டு முழுமையாக அவருடைய வாழ்க்கை. இவர் எப்ப பிறந்தார், இவர் எப்ப வளர்ந்தார், இவருடைய ஆசிரியர்கள் யார் யார், அவங்க பூரா பேர் இருக்கணும், இவர்கிட்ட பாடம் பயின்ற மாணவர்கள் யார் யார், முழு பேர். இவர் மொத்தம் எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார், அதுல எத்தனை ஹதீஸ் பலமானது, அதுல எத்தனை ஹதீஸ் பலவீனமானது, முழுசா இருக்கு இந்த 100க்கு 100, எந்தவித சந்தேகம் இல்லாம. அதே மாதிரி ஒரு நபரை பற்றி, இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவரா, சஹாபியா, அல்லது இவர் தாபியா, அல்லது தபா தாபியா, இவர் சஹாபி என்று சொன்னால் இது எப்படி இவர் சஹாபி ஆனார், முழு விவரம் இருக்கு சோர்களை. நூல்களை பார்க்க வேண்டியதானே. ஒருத்தர் சஹாபியா இல்லையா, அப்துல்லா இப்னு முஆவியா அல் ஆதிரி, இவர் சஹாபியா இல்லையாண்டு எப்படி நிர்ணயம் செய்யணும், ஏதாவது கிதாபை பார்க்கணும். அவர் சஹாபின்னு அங்கே எழுதியிருந்தாங்க, சஹாபி ஆயிவர். அந்த நூல்கள் எழுதியிருக்கு, அல் இசாபா ஃபி தமீஸி ஸஹாபா, அல் இஸ்திஆப் ஃபி மாரிஃபத்தில் அஸ்ஹாப். பல கிதாபுகள் எழுதப்பட்டிருக்க, ஆதாரப்பூர்வமான கிதாபுகள் அங்கே நிர்ணயிக்கப்படுது. இவர் சாஹாபி, அவங்க சொல்லுவாங்க, நோட் பண்ணுவாங்க, இது சஹாபி. அவருக்கு எப்படி தெரிந்து பார்க்கக்கூடாது, மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார்னு சொன்னா நீ பாத்தியான்னு கேட்கறதா, கேட்க மாட்டோமே. வரலாறுக்கு வந்து ஆதாரப்பூர்வமா எழுதப்பட்டிருக்காங்கிறது தான் பார்ப்போம். அதே மாதிரி இந்த அப்துல்லா இப்னு முஆவியா, இவர் சஹாபி இல்லைன்னு இவர் வாதிக்கிறாரே, எனக்கு சஹாபியா படலன்னு சொல்றாரே, இதுக்கு ஆதாரம் என்ன? யாராவது இவர் சஹாபியா இருக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குது. உலகத்தில் எவனுமே சொல்ல, யாருமே சொல்ல, எந்த நூல்லையாவது இவர் கொஞ்சம் சஹாபியா இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, வேற ஆளுகளை எடுத்து போடுறாரு, இந்த அவங்கள பத்தி இவர் சஹாபியா இருப்பாரோ இல்லையோன்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரை பத்தி இவரை பத்தி சொல்லியிருக்கிறாங்களான்னு எங்கேயுமே எழுதல, மற்றதை காட்டிட்டு இதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்றாரு, எனக்கு சஹாபியா படல. ஆனால் தமீஸு சஹாபாவிலையும் அல்லிஸ்தியாபு போன்ற பிரபலமான நூல்கள்ல, ஆதாரப்பூர்வமான நூல்கள்ல தெல்ல தெளிவா எழுதியிருக்குது, அப்துல்லா இப்னு முஆவியத்துல ஆதிரி சஹாபியுன் லஹு சுஹபத்துன், நபியுடனே இவர்கள் இருந்தார்கள், நபியுடனே இருந்த நபி தோழர்தான் என்ற தகவல் ஏறத்தாழ 10 நூல்கள் இருக்கு. வேற எந்த குறையும் சொல்ல முடியல. உடனே சகோதரர்களே, தூக்கி அடிச்சிட்டார் ஒரே அடியா. எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா இது. ஒருத்தரை இவர் என் தகப்பனாருன்னு சொல்றேன், அவர் உங்க தகப்பனாரா, எனக்கு படலண்டா, என்ன வரும், நான் வேற யாருக்கும் பிறந்ததில்லைங்க அர்த்தமாயிடும், எதால அடிப்போம், அடிப்புமா இல்லையா, நம்மளை பத்தி நம்ம எப்படி பிறந்தவங்க நமக்கு தெரியாது. ஆனா சஹாபிய பத்தி இவ்வளவு பெரிய குறை சொல்றது, இவர் எனக்கு சஹாபியா படல, நான் சஹாபியா அவரை நினைக்கல. ஏன் இலக்கணத்துல அது என்னடா அது இலக்கணம், ஏன் இலக்கணத்துல அவர் சஹாபியா படலையா, அவருடைய இலக்கணத்துல அது தலக்கணம் தான் இலக்கணமா அது. இந்த மாதிரி சகோதரர்களே, ஒரு தெல்ல தெளிவாக சஹாபி என்று வரையறுத்து பறைசாட்டப்பட்ட ஒரு நபரை இவர் எனக்கு சஹாபியா படலன்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? இந்த ஹதீஸ்ல வேற குறை சொல்ல தெரியல. மத்த ஹதீஸ்ல நோட்டுனர் எதையாவது ஒண்ணு சொல்றது, இல்லாத கொள்ளத சொல்றது, கடைசியில ஏதாவது கவுத்திட்டு போயிடுறது. தன்னுடைய கொள்கைக்கு ஒரு ஹதீஸும் இல்லை, ஒரு ஆதாரம் இல்லை. நம்முடைய கொள்கைக்கு பலமான ஹதீஸ் இருக்கிறது. அந்த பலமான ஹதீஸில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த மாதிரி அழைச்சிட்டு போயிட்டார். இவ்வளவு மோசமான முறையில மார்க்கத்தை கொண்டு போய் மக்களை மாக்கலாக மாத்துறதுக்கு, முட்டாள்களை மாக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி செய்யறாங்க. அதனால அருமைச்சோதர்களே, ஜக்காத் நான் சொல்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இஸ்லாமிய மொத்த இஸ்லாமியர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டத்தை மாற்றி சொல்லுவது, சொல்லுபவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான், அவனுக்கு இஸ்லாத்தில் பங்கு இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. இல்லாட்டா எவன் சொல்ல ஆரம்பிச்சிருவானா இல்லையா, என்ன வேணாலும் சொல்லாமா இல்லையா? அப்புறம் மார்க்கத்துல எனக்கு படலன்னு சொல்லிட வேண்டியதானே? அபூ ஹுரைரா பார்த்து எனக்கு சஹாபியா தெரியலன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? நான் சொல்ற மாதிரி இருக்கிறான், எவ்வளவே திருத்தணுங்க நிறைய இருக்கிறான் உலகத்துல, சொல்றான் ரொம்ப மோசமா பேசுறவன் இருக்கான். இந்த கூட்டத்திலிருந்து போன ஒண்ணுதான் அவனுக்கு. இன்னொரு பாருங்க, அஹ்லுல் குர்ஆன் சொல்லி குர்ஆனை மட்டும்தான் ஏத்துக்கிறோம், ஹதீஸை ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. மெட்ராஸ்ல மஸ்ஜித் மாமூருக்கு பக்கத்துல பெரிய பெரிய வால் போஸ்ட் நானே பார்த்தேன். இஸ்லாத்தை கெடுத்த இரண்டு பெரும் நபர்கள், ஒன்று அபூ ஹுரைரா, இரண்டாவது இமாம் புகாரி. எவன் தாண்டா எல்லாம் இங்கிருந்து கூட போயிருந்தான். அவன் பேசுறான் சைபுத்தீன் ரசாதி அது சரிங்கிறாரு, பிஜே வந்து அது சரி இல்லைங்கிறாரு. அப்ப ரெண்டு பேருடைய கூட்டத்தில் யார் எடுத்துக்கிறது, இவரும் வேணாம் அவரும் வேணாம், அப்படி போயிடறாங்க. கட்ட பஞ்சாயத்து பேசுற மாதிரி அதெல்லாம் ஹதீஸே வேணான்னு போயிட்டான். இப்படித்தான் விளைவு வரும் சோர்களே. ஹதீஸ் மேல குழப்பத்தை உண்டு பண்ணி கண்டத கழிதான் சொல்லி தகுதி இல்லாதவங்கள்ட்ட போட்டு ஹதீசுடைய விமர்சனங்களை எல்லாம் எடுத்து வச்சு ஹதீஸ் மேல சந்தேகத்தை உண்டு பண்ணி விட்டுட்டா ஏன் சந்தேகம்? அப்படித்தான் எங்க ஊர் பெங்களூர்ல ஒரு ஆள் இருந்தான், ஒரு ஆளு பெங்களூர்ல இருந்தான், பேரு சேட்னால ஒரு பெரிய ஆள் தான், நல்லா படுத்துவேன் ஆங்கிலம் படுத்துவேன், எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும். அதனால ஒரு தடவை லைப்ரரியில உட்கார்ந்துருந்தேன், அவரை பத்தி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சு, இந்த ஆளு ஹதீஸை மறுக்கிறவன், ஹதீஸை ஒத்துக்கிறது இல்ல, அவர் நம்ம பக்கம் உள்ளவன் தான், இந்த இனத்தை சேர்ந்தவன் தான். இப்படி எனக்கு தெரிஞ்சு அந்த அளவு தற்செயலா என்ன கூட ஒரு 10 வயசு இவருக்கு ஜாஸ்தியா இருக்கும். என்கிட்ட ஒரு கிராமருடைய கிதாப் படிச்சார், நகருடைய கிதாப் கொஞ்ச நாளைக்கு வந்து என்கிட்ட வந்து படிச்சுட்டு போயிருந்தார், கொஞ்ச நாளைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தார். 10 வயசு என்னை விட மூத்ததா இருந்தாலும் என் முன்னால மாணவரா உட்கார்ந்த காரணத்துல சில உரிமை வந்துருது, ஆசிரியருக்கு உரிமை இருக்கிற மாதிரி. ஆனா அவரை பேரை சொல்லியே கேட்டேன், இஸ்மாயில் சேட் இங்க வாங்கண்டே லைப்ரரியில உட்காந்து, பெங்களூருடைய அரபிக் காலேஜுடைய லைப்ரரியில் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ அந்த ஆளை கேட்டேன், உன்னை பற்றி எல்லாம் சொல்கிறாங்களே, நீ அஹ்லுல் குர்ஆன் சொல்லி அதே ஹதீஸை மறுக்கக்கூடிய ஆளுக வெறும் குர்ஆன் இருந்தாலே போதும்னு சொல்கிறதாக சொல்கிறாங்களே, இந்த செய்தி உண்மையான்னு கேட்டேன். அதுக்கு இதை தாங்க சொன்னான், சொன்னா நீங்கள் ஹதீஸை செய்யுங்கிறீங்க, அண்ணன் சரியில்லைங்கிறாரு, அண்ணன் சரியின்றா நீங்கள் சரியில்லைங்கிறீங்க, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தீங்களே இந்த குழப்பு குழப்பு நீங்க, அதனால இந்த ரெண்டு குழப்பமும் வேணான்னு நான் அங்கே போயிட்டேன். இதே வார்த்தை சொன்ன சோர்ல நான் சொன்னேன், சரி ரெண்டு பேரும் குழப்பிட்ட வெளியே போயிட்டேன், அங்கே போய் எப்படிப்பா நிம்மதியா இருக்கிறேன்னு கேட்டேன். எப்படி நிம்மதியா இருக்கிற, என்ன வேணும் கேட்டான். ஹதீஸ் இல்லாமயே நீ விளங்கலவா குர்ஆன? ஆமா. 5 நேரம் தொழுகணும்னு எங்க இருக்கு குர்ஆன்ல? 5 நேரம் தொழுகன்று இருக்குது, 5 நேரம் தொழுங்கன்னு எங்க இருக்குது தெளிவா சொல்லு. இல்ல எங்க மூதாதையர் எல்லாம் அப்படியே தொழுதுட்டு வந்துடா வீணா போன வயல, உன் மூதாதையர் 5 நேரம் தொழுதா அது ஆதாரமாக போச்சு, எங்க சகாபாக்கள் சொன்னா அதுக்கு ஆதாரமாகாதான்னு கேட்டேன். சரி 5 நேரம் தொழுகன்னு வந்திருக்குது, ருக்கு எப்படிடா செய்யறது சொல்லி, இப்படி செஞ்சா என்ன செய்வேன்? ருக்கு வளையிறதுக்கு பேர் தாங்க, ருக்குண்டா குனியறது வளையிறதுன்னு அர்த்தம். இப்ப ருக்கு இப்படித்தான் செய்யணும்டா, இப்படியும் செஞ்சால் ருக்கு தான், இப்படி செஞ்சால் ருக்கு தான், இப்படி செஞ்சால் ருக்கு தான். சுஜூத் எப்படிடா செய்வ, தொழுக எப்படி தொழுவ, கௌமா எப்படி, கயாம் எப்படி, ஜல்சா எப்படி, தஷஹூத் எப்படி, தகஹூத் எப்படி, சலாம் எப்படி, நீ தொழுகக்கூடிய இந்த முறை இருக்குதே குர்ஆன்ல சொல்றான்னு அவன் சொன்னா, இதெல்லாம் வெந்தடாவாதம் எனக்கு, இது வெந்தடாவாதம். சரி ஜகாத் கொடுக்க சொல்லியிருக்கு, எவ்வளவு கொடுக்கணும்னு ஹதீஸ் குர்ஆன்ல வந்திருக்குதா? 2.5% ஹதீஸ்ல தானடா வந்திருக்கு. கடைசி அவன் சொன்னான், என் அதிகப்படியான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, ஏன் கொள்கை எனக்கு, உங்க கொள்கை உனக்கு. பாருங்க எப்படி மாறுச்சுன்னு சொன்ன, நான் சொன்னேன் உன் கொள்கை தனி கொள்கையா தெரியுது, ஏன் கொள்கை உள்ள மதரசா இது, இதுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு லைப்ரரிக்கு ஏன் வந்தேன்னு கேட்டேன். அவன் வா மிதண்டாவாதம் பேச ஆரம்பிச்சான், இது பொது சொத்து, உன் பாட்டேன் சொத்து இல்லை, அவனுக்கு கோவம் வந்துருச்சு, உன் பாட்டேன் சொத்து இல்லை, இது பொது சொத்து, நீ வர்றதுக்கு எப்படி உரிமை இருக்குதோ இந்த மதரசாவுடைய பிரின்சிபால் கூட என்னை தடுக்க முடியாது, நான் வருவேண்டாம், எனக்கு கிடைச்சி பிரின்சிபாலே தடுக்க முடியாதுன்னு சொன்னா நம்ம பிரின்சிபாலுக்கு சப்போர்ட்டாக நம்ம பேசுகிற மாதிரி ஆயிரும்ல. நான் சொன்னேன் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், நாளைக்கு காலேஜுக்குள்ளே நுழைஞ்சா கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு, தூக்கி போட்டு அமைக்கிற வேண்டாண்டி, உன்னை கொன்னே போடுவேன். அந்த லைப்ரரியன் மாணவர் தான், அவர் சொன்னேன் அப்துல் வாஹித், ஒரு பேர் அப்துல் வாஹித், நாளைக்கு இந்த ஆள் உள்ள நுழையக்கூடாது லைப்ரரிக்குள்ள, லைப்ரரிக்குள்ள நுழையிறது அப்புறம், மதரசாவுடைய காலேஜுடைய கேட்டுக்குள்ள நுழைஞ்சா பக்கத்தில் இருக்க கிணறுல தான் உனக்கு மவுத்து, நிச்சயமா இங்க போய் நின்றுதே வரட்டும், என்னவாது ஆகட்டும், வரல. அன்னைக்கு போனவே அதுக்கு பிறகு வரவே இல்லை, மூதேவி தொலைஞ்சிச்சு. சொல்லல, இந்த கூட்டம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த மாதிரியுடைய கூட்டங்களை விமர்சிக்க விட்டு, பேச விட்டு, கண்டதுகளை தூண்டி விட்டு, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை சொல்லி கொடுத்து செய்ததுனால ஏற்பட்ட விளைவு, இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் ஹதீஸே இல்லை, ஹதீஸுடைய தேவை இல்லை. எம்பிரான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனுக்கு அட்ரஸையும் காட்டினாங்க, இப்படி ஒரு கூட்டம் வரும், எனக்கு பின்னால் குர்ஆனே போதும், ஹதீஸுடைய தேவை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தில் நீங்கள் யாரும் ஆகிவிட வேண்டாம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். நான் சொல்றல பார்த்து சொன்னது மாதிரி ஒவ்வொரு பேருடைய அட்ரஸையும் சொன்னாங்க. அத்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கூட்டி போயிருக்கிறாங்க. நீங்க வயிறு நிறைந்த நிறையில ஒரு காலத்தில் ஆகிவிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்காங்க. அருமை சகோதரர்களே, ஜகாத்து போன்ற கடமையான முழு இஸ்லாமிய உலகமும் ஏற்றுக்கொண்ட, அதுலேயும் பேரை சொல்லாம அரபில் சவுதி அரேபியாவில் ஒரு ஃபத்வா கேட்கப்பட்டது. சில இந்த மாதிரி பன்னெண்டாம் விளக்கங்களை கொடுக்குறாங்கன்னா அவங்க பத்துவாவில் சொன்னாங்க, இந்த இந்த தீர்ப்பு, இந்த விளக்கம் இஸ்லாத்திற்கும் முரண்பட்ட, இஸ்லாத்தோடு எவ்வித சம்பந்தம் இல்லாத விளக்கம் என்று அவங்க பத்துவா கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்களாம், அவர் அழைக்கிறாங்களாம் சவுதிக்கு, இவருடைய விமர்சனத்தை அழகாக பார்க்கறதுக்காக வேண்டி எங்களை என்னமோ தெரியல, இங்கே நிறைய ஒட்டகங்கள்லாம் இருக்குது, பிறகும் கூப்பிடுறாங்க, என்னத்துக்கும் தெரியலை எனக்கு, அல்லாதான் ஆளும். அருமை சோதர்களே, இவர்களை விட்டு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நான் சொல்றது உங்களுடைய நல்லதையும் கேட்க வேணாம், கெட்டதையும் கேட்க வேணாம். அப்படி கேட்க போயிட்டு ரொம்ப பேர் பிரெயின் வாஷ் ஆகி போகுது, ஏடா கூட அவர்கள் எல்லாம் சில பேரை கேட்டதுக்கு பிறகும் போய் சந்திச்சதுக்கு பிறகும் கூட தன் நிலையில இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்வீங்க, மேற்கொண்ட விளக்கம் தெரியாது. இப்ப இந்த அதிசயம் வச்சு இவர் சஹாபியே இல்லை அப்படின்னு அடிச்சாருன்னா, அப்ப சஹாபியே இல்லாத ஆளு அதி சொல்றாரேன்னு நீங்க விளங்கிருவீங்களா இல்லையா? அந்த சஹாபின்னு சொல்லப்பட்ட அந்த நூல்களை எல்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய திறன் நமக்கு இருந்திருந்தா நம்ம எடுத்து பார்க்கறோம், கிடைச்சு போச்சு. இப்படி திருகுதாளமும் திருட்டுத்தனமும் பித்தலாட்டமும் பித்துக்குழித்தனமும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இவங்க மார்க்கத்தை சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க, அதுக்கு ஒரு கூட்டம் வேணுமா? அதுக்கு அவங்களை வந்து ஒரு பெரிய இமாமா ஆக்கிக்கணுமா? அருமைச்சோல உணர கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் மார்க்கத்தை முறையாக விளங்கி தீனிலேயே நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.